This conference
அமரியாணாம் சூடாமணி மகர்நிஷம். பெருமானார் பெருவரங்கம் பெரிய கோயிலில் எழுந்தருளி இருக்கும் காலத்தில் ஓர் பங்குனி உத்தர நன்னாள் வந்து வாய்த்தது. நாளிலே திருவடி தொழுவதற்காக கோவிலுக்கு எழுந்தருளினார். அன்றைய தினம் பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியாருடைய திரு அவதார திரு நன்னாள். பிராட்டியும் நம்பெருமாடும் ஏகாசனத்திலே எழுந்தருளி இருப்பதைக் கண்டார். இந்த அவகாசத்தை விட்டுவிடக்கூடாது என்று பிராட்டியை பற்றி நம்பெருமாளை சரணம் புகுந்தார். அதுதான் சரணாகதி கத்தியம் என்று பார்க்கப்படக்கூடிய அற்புதமான கத்திய ரூபமான ஒரு சிறந்த ரத்னம். அதை நாம் அனுபவித்து வருகிறோம். அதில் எம்பெருமானார் பிராட்டியை புருஷகாரமாக கொண்டு எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளை பேத்துக்கு தப்பாத உபாயமாக பற்றினார். அப்பொழுது எம்பெருமாள் தம்முடைய சோதிவாய் திறந்து சில பல வார்த்தைகள் அருளி செய்தார் எம்பெருமானாருக்கு என்று பார்த்து வருகிறோம். எங்கே இருப்பது, எப்படி இருப்பது, எப்பொழுது தனக்கு பிராப்தி சித்திக்கும் என்று மூன்று விஷயங்களிலே எம்பெருமானாருக்கு சந்தேகம் ஏற்பட அதை எம்பெருமான் போக்கினான். தயம் அர்த்தானுசந்தானேன சகாம் சதைவம் வக்தாயாவச்சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா என்று தெரிவித்தார். சரீரம் விழும் வரை இந்த ஜென்மத்தினுடைய முடிவிலே உமக்கு மோட்சம், மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். ஆனால் இருக்கும் நாள் எங்கே இருப்பது என்றால் திருவரங்கம் பெரிய கோயிலிலே நித்தியவாசம் பண்ணும். அதற்கு மேலே எப்படி பொழுதை கழிப்பது என்றால் இந்த துவயத்தையே எப்பொழுதும் இப்பொழுது அனுசந்திக்கிற மாதிரி அனுசந்தித்துக் கொண்டு அர்த்தத்தோட அனுசந்தித்துக் கொண்டு இரும் என்று தெரிவித்தான் என்று அதனுடைய விசேஷார்த்தங்களை எல்லாம் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரிய வாச்சியானுடைய வியாக்கியானத்தை அனுசரித்து நாம் அனுபவித்து வந்தோம். இனி மேலும் சில சந்தேகங்களை போக்குகிறான் எம்பெருமான். எம்பெருமானாருக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் எம்பெருமானை ஆசிரியித்த எல்லோருக்கும் ஒக்கும். நாமும் அவரை ஆசிரியப்போமேயானால் இதே வார்த்தை தான் நமக்கும் என்று நாம் கொள்ள வேண்டும். அந்த உறுதி, திருடமான அத்தியவசாயம், நம்பிக்கை ஏற்படுவதற்காகத்தான் தனக்கும் நம்பெருமாளுக்கும் நடந்த இந்த இரகசியமான வார்த்தையாடல் டயலாக் அதை சுவாமி வெளியிட்டார் இவ்விடத்திலே என்று பெரியோர்கள் தெரிவிப்பார்கள். அதிலே கடைசி காலத்திலே சுகமாக நீர் தாணனை விடுவீர், சரீரத்தை விட்டு விடுவீர், ஜீர்ணமிவஸ்திரம் சுகேனா சூல சூக்மரூபாம் பிரகிருதி விசிருஜ்யா என்று தெரிவித்தார். அந்த காலத்தில் சிரமம் ஏற்படாது, சிரமம் ஏற்படாமல் என்னுடைய தயையினாலேயே நீர் எல்லாவற்றையும் அடைவீர். மேலும் அவன் செய்யக்கூடிய பல பல நன்மைகள் அக்காலத்திலே, அதாவது மரணம் சமீபத்திருக்கும் காலத்திலே அவன் செய்யக்கூடிய பல பல நன்மைகளை பற்றி எம்பெருமான் பேசி வருகிறான். அதிலே சொல்கிறான், பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ண அனவரத நித்திய விசதம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய மதனுபவ ஜனித நவதிகாதிசய பிரீதிகாரித அசேஷாவஸ்தோஜித அசேஷ ஏஷத்தை கரித்து ரூப நித்திய கிங்கரோ பவிஷ்யசி என்று உறுதிமொழி அளிக்கிறான் எம்பெருமான். உறுதினா கேரண்டி இல்லையா. அதனால இது ஏற்படும் உமக்கு என்னவெல்லாம் என்பதை விசதமாக அவனே தெரிவிக்கிறான். அதாவது இரண்டாவது சூர்ணையிலே பாரமார்த்திகா என்று ஆரம்பித்து எதையெல்லாம் இவர் அபேட்சித்தாரோ அதையெல்லாம் உமக்கு சித்திக்கும் என்று இவ்விடத்திலே தெரிவிக்கிறான். பரபக்தி பரஜான பரமபக்தி என்று தொடங்கி அவளெல்லாம் கிடைத்து நீர் நித்திய கிங்கரராக நித்தியம் அனவரதம் இடைவிடாமல் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்யக்கூடிய சிறந்த கைங்கரிய புருஷராக நீரா கிங்கரோ பவி நித்திய கிங்கரோ பவிஷ்யசி நித்திய கிங்கரராக நீர் ஆவீர். அனவரதமும் என்னை விட்டு பிரியாமல் இருந்து எல்லா அவஸ்தைகளிலும் யதோச்சிதமான கைங்கரியங்களை செய்து போருவீர், இதிலே சந்தேகமே வேண்டாம் என்று தெரிவிக்கிறான். அது எப்படி அது சித்திக்கிறது நித்திய கைங்கரியம், நித்திய கிங்கரனாக இவர் ஆவது எதனாலே எப்படி என்பதை காட்டுகிறான் மே கீழே. அதை சிறிது அனுபவிப்போம் இப்பொழுது. அதிலே முதலே பரபக்தி பரஜான பரமபக்தி கிருதா, இரண்டாவது சூரணையிலே சொன்ன அர்த்தம் அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். இந்த கைங்கரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் மிகவும் இனிமையாக இருக்கும், ரசிக்கும்படியாக இருக்கும், சிரமமாக இருக்காது. கைங்கரியம்னாலே எல்லாரும் என்ன நினைக்கிறோம் என்றால் இந்த கைங்கரியம் சிரமமாகத்தானே இருக்கும். அடிமை என்று சொல்லி சேஷம் என்பது இருக்கிறதே, சேஷத்துவம் துக்கரூபமாகவன் நோநாட்டில் காண்கிறது எண்ணில் அந்த நியமம் இல்லை. உகந்த விழயத்துக்கு சேஷமாயிருக்கும் இருப்பே சுகமாக காண்கையாலே என்று காட்டியிருக்கிறார் புலலோகாச்சாரியர். வந்த சந்தோஷமா இருக்கக்கூடியவாள் சந்தோஷமா கைங்கரியம் பண்றவாளும் லோகத்துல உண்டு. கைங்கரியம்னாலே துக்கம் கிடையாது எப்பொழுதும், இது தவறு. இந்த மாதிரி எண்ணம் தவறு. அப்பிராப்த விஷயத்திலே பண்ணினால் அது துக்கமாக இருக்கும், வகுத்த விஷயத்திலே பிராப்த விஷயத்திலே பண்ணினால் துக்கமாக இருக்கு. தகப்பனாருக்கு பிள்ளை செய்வது, தாயாருக்கு பிள்ளை செய்வது, கணவனுக்கு மனைவி செய்யக்கூடிய பணிவிடைகள், இவையெல்லாம் அவர்களுக்கு ஆனந்தத்தை அழிப்பதை ஒழிய ஒரு காலத்திலையும் துக்கத்தை அழிப்பதே கிடையாது. செய்யாமல் போனால் அவர்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆகையினாலே நீர் சுகமாக ஆனந்தத்தோட கைங்கரியம் பண்ணுவீர், கிங்கரனாக இருப்பீர் என்று தெரிவிக்கிறார் எம்பெருமான் நம்பெருமாள் இவ்விடத்திலே. அதை சிறிது விசதமாக இப்பொழுது நாம் அனுபவிப்போம்.
சுகேனைமாம் பிரகிருதிம் ஸ்தூல சூக்ஷ்ம ரூபாம் விசிருஜ்ய ததானீமேவ,
அப்பொழுதே இந்த சரீரம் போன அடுத்த க்ஷணத்திலேயே, ததானீமேவா கிழிந்த வஸ்திரம் அழுக்கடைந்த வஸ்திரத்தை போலே இந்த சரீரத்தை ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது. இந்த லோகத்திலே இருக்கும் காலத்திலே ஸ்தூல சரீரம், ஸ்தூலம்னா கண்ணாலே காணக்கூடியதாக இருக்கும் சரீரம், இந்த சரீரத்தை விட்டு புறப்பட்டால் சூக்ஷமாக கண்ணாலே காண முடியாததாய் இந்த இந்திரியங்களாலே காண முடியாத மிகச்சிறிய வடிவோடே கூடின ஒரு சரீரம் சட்டில் பாடி. அத்துடன் புறப்பட்டு விரியிலே ஸ்நானம் பண்ணுகிறான். எல்லாம் சென்ற காலக்ஷேபத்திலே விவரித்தேன். ஏற்றமாடி அந்த சூக்ம சரீரத்தை அங்கு விடுகிறான். அழகான சரீரம் வந்து சேருகிறது, அப்ராகிருதமான திவ்யமான தேகம் வந்து சேருகிறது. இதை எடுத்துக்கொண்டு உள்ளே போகிறான். ஆகையினாலே இந்த சரீரத்தை விடும் காலத்திலே உமக்கு சிரமமே ஏற்படாது, வருத்தம் ஏற்படாது, துக்கம் ஏற்படாது, சிரமம் ஏற்படாதுன்னு தெரிவித்தான். ஜீர்ணோய் வஸ்திரம் சுகேனா சுகமாக, ஸ்தூல சூக்ம ரூபாம் ஸ்தூலமாகவும் சூக்மமும் இருக்கக்கூடிய திருஜா இந்த சரீரத்தை விட்டு என்று தெரிவித்தான். அதற்கு மேலே என்ன கிடைக்கும் அதை தெரிவிக்கிறான்.
மற்பிரசாத லப்த மச்சரணாரவிந்த யுகலை காந்திகாத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத,
அப்பொழுது இவருக்கு கிடைக்கக்கூடியது என்னவென்றால் என்னுடைய தயினாலே என்னுடைய அருளினாலே, எல்லா அருளினாலே தான் நாம் பெறுகிறோம், நாம் செய்த ஒரு காரியத்தினாலே பெறுகிறோம் அல்லோம். அதனாலே அந்த காலத்தில் இந்த சரீரம் போன பிற்பாடு அப்ராகிருதமான சரீரம் தேகம் வந்த பிற்பாடு ஒரு குறைவும் இல்லாமல் இவருக்கு கைங்கரியம் சித்திக்கப் போகிறதுன்னு தெரிவிக்கிறான். இந்த கைங்கரியத்தை அழகாக விவரித்து காட்டுகிறான். அதிலே மச்சரணாரவிந்த யுகலை காந்த் மச்சரணாரவிந்தம் அங்கே சொன்னார் பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத எம்பெருமானுடைய பகவத் சரணாரவிந்தான் அங்கே சொன்னார். அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு பகவத் சரணாரவிந்தம்னார். இப்பொழுது எம்பெருமான் சொல்லிறபடினாலே என்னுடைய திருவடி தாமரைகளில் நமக்கு பரபக்தி பரஜான பரமபக்திகள் ஏற்படும், அவைகளாலே பகவத் அனுபவம் சித்திக்கும். இந்த பக்தி இருந்தால்தான் பகவத் அனுபவம் ரசிக்கும். ஆகையினாலே இல்லாத போனால் பகவத் அனுபவம் ரசிக்கவே ரசிக்காது. பகவான் அனுபவிக்கணும்னா பக்தி இருக்கவே, பக்தி இல்லாதவனுக்கு ஆமத்தில் போஜனம் போலே அந்த பகவத் அனுபவம் லோகத்திலே பார்க்கிறோம். பக்தி இல்லாதவனுக்கு கோயிலுக்கு போனால் அவனுக்கு கஷ்டமாக இருக்கு, பெருமாளை சேவிக்கிறது கஷ்டமாக இருக்கு, எத்தனை அலங்காரம் பண்ணினாலும் அவனுக்கு அதில் ஈடுபாடு ஏற்படுவதே இல்லை. ஆகையினாலே பக்தி வேண்டும். அந்த பக்தி போஜனத்துக்கு சுத்து போலே பசி போலே என்றெல்லாம் காட்டியிருக்கிறார்கள், அடிக்கடி தெரிவித்திருக்கிறேன், மறக்கக்கூடாது. மச்சரணாரவிந்த யுகட என்னுடைய ரெண்டு திருவடி தாமரைகளில்
என்னுடைய நிரதிசய போக்கியமான திருவடிகளில் உண்டாய்.
ஆமா, அந்த பரபக்தி பரஜான பரமபக்தி எதிலே ஏற்படுகிறது என்றால் என்னுடைய அதாவது எம்பெருமான் சொல்கிறான், என்னுடைய நிரதிசயம் மிகவும் சிறந்ததாக இருக்கக்கூடிய போக்யம், போக்யத்தையே உடையது, இனிமையே உடையது, அதிலே ஏற்படக்கூடிய பக்தி மச்சரணாரவிந்த யுகல என்னுடைய திருவடித்தாமரைகளில், எம்பெருமான் இந்த திருவடித்தாமருடைய இனிமையை அவனே தெரிவிக்கிறான், அவனே திருவடித்தாமருடைய இனிமையை அனுபவிச்சிருக்கான் போல் இருக்கு. அதனால்தான் மச்சரணாரவிந்த யுகலை காந்தி காத்தியந்திக பரபக்தி என்று தெரிவிக்கிறான். பெருமானே அதை அனுபவித்தான்னு சொல்லலாம். ரசமாக ஒன்று சொல்வது உண்டு, தெரிவித்திருக்கிறேன், முன்னாலே ஞாபகப்படுத்துகிறேன். எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளை பற்றி சம்ஸ்கிருத வேதாந்தம் தெரிவித்தது. விஷ்ணோ பதே பரமே மத்வவுத்ஸஹா, விஷ்ணோ பதே பரமே மத்வவுத்ஸஹா அப்படின்னு தெரியும். மத்வா என்றால் மது, பெருமானுடைய திருவடித்தாமரில் தேன் பெறுகிறது என்று வேதாந்தம் சொல்லியது. வேதம் தம விஷேத மாறனாக இருக்கக்கூடிய சடகோபர் அவரும் அதே அர்த்தத்தை தம்முடைய திருவாய்மொழியிலே தெரிவிக்கிறார். தேலே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே, உன் தேனே மலரும் திருப்பாதம், உன்னுடைய திருப்பாதங்களிலே தேன் பிரவகிக்கிறது. தேன் பிரவகிக்கிறதுன்னு அர்த்தம் பரமபோக்யமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். தேன் அங்கேருந்து உண்டாருதா, அது என்ன பீஹிவா கிடையாது. என்ன அர்த்தம்? தேனே மலரும் திருப்பா, தேன் எப்படி பரமபோக்யமாக ரசமாக இனிமையாக இருக்கிறதோ அதே போல தேவரையருடைய திருவடித்தாமரைகள்னு அர்த்தம். அதனால கேட்டான் எம்பெருமான், அவனுக்கு ஆசை ஏற்பட்டது. உண்மையிலேயே நம்முடைய திருவடித்தாமரைகள் அவ்வளவு போக்யமா இனிமையாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. சம்ஸ்கிருத வேதாந்தமும் திராவிட வேதாந்தமும் இரண்டும் ஏக கண்டமாக ஏக ரீதியாக ஒரே விதமாக பேசுகிறது. அதனால் இது உண்மையாக இருக்க வேண்டும். ஆழ்வார் சொல்லக்கூடிய வார்த்தை பொய்யாக இருக்குமா? வேதநூல் ஓதுகின்றது உண்மையல்லதில்லையே. வேதநூல் சொல்லக்கூடியதும் உண்மை, சாஸ்திரம் சொல்லக்கூடியதும் உண்மை, சம்ஸ்கிருத சாஸ்திரம் திராவிட சாஸ்திரம் என்று சொல்றதும் உண்மை. பெருமான் பார்த்தான், பார்க்க வேண்டும் என்று சிறு குழந்தையாக ஆனான். கர அரவிந்தேன பத அரவிந்தம் முக அரவிந்தே வினிவேசயந்தம் கடச பத்திரச புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு இப்பொழுதும் நாம் தியானிக்கிறோம். ஒரு பவனான ஆலந்தளிரலே சிறு குழந்தை வடிவை கொண்டு தன்னுடைய கால் கட்டவர்களை எடுத்து வாயிலே சேர்த்து கொண்டு சேனித்திருக்கிறான். இதற்கு அபிப்பிராயம் என்ன? உன்னுடைய திருவடித்தாமரைகள் பெருகும் அந்த தேனை தான் உண்மையா என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற அபிப்பிராயம் ஏற்பட அதற்காக அப்படி சேனித்து திருவிரலை தன்னுடைய திருவாயிலே சேர்த்து கொண்டிருக்கிறான் என்று தெரிவிப்பார்கள். அதனால் பரமபோக்கியமானதுன்னு அப்பொழுது கண்டுகொண்டார். அதனாலே மச்சரணாரவிந்தா என்பதற்கு வியாக்கியானம் பண்ணும் காலத்தில் என்னுடைய பரமபோக்யமான திருவடித்தாமரைகள் என்று காட்டுகிறார் இவ்விடத்திலே பெரியவாச்சான் பிள்ளை.
என்னுடைய நிரதிசய போக்யமான திருவடிகளின் உண்டாய்,
என்ன திருவடி? நிரதிசய போக்யமாக இருப்பதே காரணம். அது பரமபோக்யமாக இருக்கிற அப்படின்னா என்ன ஏற்படுகிறது? பரபக்தி, பரஜான, பரமபக்தி, அது இந்த திருவடித்தாமரைகளில் ஏற்படுகிறது.
ஐகாந்திகமாயும்,
ஐகாந்திகம் அதை பற்றியதாகவும் இருக்கக்கூடிய, அதை தவிர வேறு ஒன்றிலே நெஞ்சு செல்லாததாக இருக்கக்கூடிய ஐகாந்திகம். ஏகாந்தம் என்ன அர்த்தம்? ஒன்றையே பற்றி இருக்கக்கூடியது, அதை தவிர வேறு எதையும் மனசுக்கோ கண்ணுக்கோ விஷயமாக ஆக்காது.
ஆத்தியந்திகமாயும்,
ஆத்தியந்திகம் எல்லையற்ற முடிவற்றதாயும், ஆத்தியந்திகம்
இருந்துள்ள பரபக்தி பரஜான பரமபக்திகள்,
இப்படிப்பட்ட பரபக்தி பரஜான பரமபக்திகள் அவைகளை உடையீராக ஆவீர். இது பகவத் அனுபவத்திலே போய் முடியாது. பகவத் அனுபவத்திற்கு இது விசேஷம். பரபக்தி பரஜான பரமபக்தி எதுல? பகவத் அனுபவத்துக்கு இது காரணமாக ஆகிறது என்று காட்டுகிறார்.
கிருத பரிபூர்ண அனவர்த்த நித்திய விசதம அனந்திய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய மதனுபவ
என்று மேலே தெரிவிக்கிறார். அதற்கு வியாக்கியானம் செய்கிறார். மேலே வியாக்கியானத்தை கொண்டு அனுபவிப்போம்.
முன்பு சொன்ன பரபக்தியாதிகளால் பண்ணப்பட்டதாய்,
முன்பு இப்பொழுது சொல்லப்பட்டது இருக்கிறது, பரபக்தி பரஜான பரமபக்தின்னு சொன்னாரே, அதனாலே கிருத செய்யப்பட்டதாய், அதனாலே ஏற்பட்டதாய்னு அர்த்தம்.
பரிபூர்ணத்வாதி விசேஷண விசிஷ்டமாய்,
பரிபூர்ண அனவரத நித்திய விசதம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய மதனுபவ மதனுபவ ஜன் மதனுபவ ஜனித என்று தெரிவிக்கிறார். இந்த மதனுபவம் பகவத் அனுபவம். இந்த பகவத் அனுபவம் எதனால் செய்யப்பட்டது? இந்த பரபக்தி பரஜான பரபக்திகளாலே உண்டானது. அது எப்படிப்பட்டது? அது பெயரே விசேஷணங்கள் காட்டுகிறார். பரிபூர்ண நிரம்பியதாய் பரிபூர்ண. அந்த பகவத் அனுபவம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், என்னுடைய அனுபவம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் பெருமானாரே கேளும், பரிபூர்ணமாய். பரிபூர்ணன்னு நிரம்பியது, ஒரு குறைவும் இல்லாது பூர்ணமாக இருக்கக்கூடியது. பூர்ணமாக இருந்தால்தான் வேறு ஒன்றில் நெஞ்சு போகாது. இந்த அனுபவம் பரிபூர்ணமாக இருக்குமே ஆனால் வேறு ஒன்றிலே நெஞ்சு போகாது. நமக்கு ஏன் வேறு ஒன்றிலே நெஞ்சு போகிறது என்று கேட்டால், ஒன்றிலே அந்த ரசம் அவ்வளவில்லை, பரிபூர்ணமாக இல்லை அவ்விடத்துல. பூர்த்தி இல்லாதபடியினாலே வேறு ஒரு இடத்திலே போகிறோம். பூர்த்தி இருக்குமே ஆனால் அவ்விடத்திலேயே நாம் உழன்று கொண்டிருக்கிறோம் என்பதை லோகத்திலே பார்க்கிறோம். ஆகையினாலே என்னுடைய அனுபவம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் பரிபூர்ணமாக இருக்கக்கூடியது. இதிலே வந்தவனுக்கு, இந்த அனுபவத்தை செய்ய தொடங்கினவனுக்கு வேறு ஒன்றிலே நெஞ்சு போகவே போகாது, பரிபூர்ணமாக இருக்கக்கூடியது.
பரிபூர்ண நிரம்பியதாய் அனவரத இடைவீடு இல்லாததாய்
அனவரதம். அது எப்படிப்பட்ட அந்த கைங்கரியம், அந்த அனுபவம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், அனவரதம் அன்இன்டரப்டட்னு அர்த்தம். அடுவில் அது எந்த தடையும் இல்லாது, அனவரதம் எப்பொழுதும் இடைவீடின்றி இருக்கக்கூடியது, தொடர்ந்து வரக்கூடியது, அப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த அனுபவம்.
நித்திய நித்தியமாய்
அந்த இடைவீடு இல்லாமல் இருக்கிறது மாத்திரம் இல்லை, இடைவீடு இல்லாமல் ஒரு நாள் இருக்கு மறுநாள் இல்லாமல் போகிறதுன்றது கிடையாது. பகல் பொழுதில் இந்த பகவத் அனுபவம் நன்றாக இடைவீடு இல்லாமல் இருக்கு, அப்படி வைத்துக் கொள்வோம். நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் பகவத் அனுபவத்தை பண்ணுகிறோம். பகவத் அனுபவம் என்ன, ஒரு மணி காலம் ரெண்டு மணி காலம் தொடர்ந்து அனுபவத்தை செய்கிறோம். பிற்பாடு என்ன பண்ணுறோம், அத்துடன் முடிந்து விடுகிறது. அதற்கு பிற்பாடு என்ன பண்ணுகிறோம், இந்த கத்தியத்திலே காலக்ஷேபத்தையே எடுத்துனோம்னாக்கா அப்புறம் ஒன்றரை மணி காலம் இடைவிடாமல் நடக்கிறது. இந்த பிற்பாடு என்ன பண்ணுறோம், அடுத்த வாரம் தான் இனிமே ஞாயிற்றுக்கிழமை, ஜாதக பக்ஷியானது மேகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கமா போலே காத்திருக்க வேண்டிய தவிர வேற. அதனாலே அது அனவரதம் ஏற்படுகிறது, இடைவிடாமல் இருக்கிறது, ஆனால் நித்தியமாக இருக்கிறதோ என்று கேட்டால், தொடர்ந்து பகலும் இரவும் இல்லாமல் எல்லி பகல் என்று இல்லாமல் எப்பொழுது பார்த்தாலும் இருக்கிறதான்னு கேட்டா அது கிடையாது. ஆனால் என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கும், எம்பெருமானாரை தெரிவிக்கிறான், நித்தியமாக இருக்கக்கூடிய அனவரதமாக இருக்கக்கூடிய அது அன்இன்டரப்டட், அதுக்கு மேலே பர்மனென்ட்னு அர்த்தம். நித்திய
விசதம மிகவும் விசதமாய்
மிகவும் விசதம. இவ்விடத்துல நாம் அனுபவிக்கக்கூடியது இருக்க ஏதோ கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கு, விசதமா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அப்படி அல்ல, இந்த அனுபவம் எப்படி இருக்கும், இந்த அனுபவமானது என்னுடைய அனுகிரகத்தாலே உமக்கு எப்பொழுதும் நடக்கும், இடை வீடில்லாமல் நடக்கும், அதற்கு மேலே மிகவும் தெளிவாக இருக்கும், விசதத்தமமாக இருக்கும்.
அனன்ய பிரயோஜன ஸ்வயம் பிரயோஜனமாய்
அனன்ய பிரயோஜனம். இந்த அனுபவம் இருக்க, இந்த அனுபவத்துக்கு வேறு ஒரு பிரயோஜனம் கிடையாது, பிரயோஜனத்துக்கு பிரயோஜனம் கிடையாது, இந்த அனுபவமே பிரயோஜனம், ஸ்வயம் பிரயோஜனம். அதைத்தான் அனன்ய பிரயோஜனம் என்று தெரிவிக்கிறார்.
அனவதிகாதிசய இதற்கு மேல் பிரியமானது வேறொன்று இல்லை என்னும்படியான
அனவதிக அதிசய அனவதிக இதற்கு மேம்பட்டது அதிசயம், மேம்பட்டது ஒன்றும் கிடையாது, இதற்கு மேம்பட்டதாக இருக்கக்கூடிய அனுபவம் வேறு ஒன்று இல்லை என்று சொல்லலாம்படியாக இருக்கக்கூடிய என்னுடைய அனுபவத்தை நீர் பெறுவீர், என்னுடைய மத்பிரசாத லப்த என்னுடைய அனுகிரகத்தினாலே இது உமக்கு சரீரபாத சமனந்தரத்திலே கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார்.
பரிபூர்ணத்வாதி விசேஷன விசிஷ்டமாய்
விசேஷங்களோடு கூடினதாய்
அனவதிகாதிசயமான பிரீத்தியாலே அனுபவிப்பதான என்னுடைய அனுபவத்தையும்
என்னுடைய அனுபவத்தை நீர் பெறுவீர், அந்த அனுபவம் எப்படிப்பட்டதையும் தெரிவித்தார்.
ஜனித அனவதிகாதிசய பிரீத்திகாரித அசேஷாவஸ்தோச்சித அசேஷசேஷதைக ரதிரூப நித்திய கிங்கரோ பவிஷ்யதி.
இதற்கு மேலே சொல்லுகிறார், அந்த அனுபவத்தை பண்ணினால் அனுபவம் என்ன பண்றது, அனுபவமானது கைங்கரியத்திலே ஆசையை உண்டு பண்ணுகிறது. அனுபவ ஜனித பிரீத்தி, பிரீத்தி உண்டாயிருக்கு. அனுபவிக்க அனுபவிக்க அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை அனுபவிக்க அனுபவிக்க உடனே என்ன ஏற்படுகிறது, அவனிடத்திலே மிகுந்த பிரீத்தி ஏற்படுகிறது. அதை சொல்கிறார், ஜனித பிரீத்தி அனவதிகாதிசய பிரீத்தி, எல்லையற்றதாய் இதற்கு மேல் இல்லை என்று சொல்லலாம்படியான பிரீத்தி உமக்கு விளையும். பிரீத்தி விளைந்தபடினாலேதான் கைங்கரியம் பண்ணுகிறான். பிரீதி இல்லாமல் போனால் கைங்கரியம் ஏற்படவே ஏற்படாது. ஆரியக்கு பர்த்தாவின் இடத்திலே பிரீதி இல்லாமல் போனால் கைங்கரியம் செய்வடா, பிள்ளைக்கு தகப்பனார் இடத்திலே பிரீதி இல்லாமல் போனால் கைங்கரியம் பண்ணுவனா? ஒரு காலத்தையும் செய்யப்படா, அந்த கைங்கரியமே தலைவேதனையாக தோற்றும். அல்லே பிரீத்தி காரிதா என்கிறார் இவ்விடத்துல. பிரீத்தியினாலே செய்ய விளைவிக்கப்பட்டதாக இருக்கக்கூடியது இந்த கைங்கரியத்தில் ஆசை. அப்படிப்பட்ட கைங்கரியத்தை நீர் பெறுவீர், நீர் கிங்கரராக ஆவீர் என்று உறுதிமொழி அளிக்கிறான் இவ்விடத்திலே நம்பெருமாள்.
ஜனித அவ்வனுபவத்தாலே உண்டாக்கப்பட்டதாய்,
அனுபவத்தினாலே ஜனிதனா உண்டாக்கப்பட்டது எது, அது மேலே சில பிரீத்தி, பிரீத்தியானது உண்டாயிரு. சரணாரவிந்தத்தை அனுபவிக்கிறார், அனுபவித்தபடினாலே பிரீதி ஏற்படுகிறது என்று தெரிவிக்கிறார்.
அனவதிகாதிசய அனவதிகமான அதிசயத்தை உடைத்தான,
எல்லையற்ற அனுபவத்தை அதிசயத்தை உடைத்ததானதா இருக்கக்கூடியது அனுபவ ஜனித பிரீத்திகாரித பிரீத்தி. அந்த பிரீத்திகாரித அதனாலே உண்டாக்கப்பட்ட எல்லையற்றதா இதற்கு மேலே இல்லை எல்லாம் சொல்லலாம்படியான பெருமையை உடைத்தான
ஜனித அனவதிகாதிசய பிரீத்திகாரித பிரீத்தியாலே பண்ணப்படுமதாய்,
இந்த கைங்கரி அதனால பண்ணப்படக்கூடியது, இப்படிப்பட்ட உயர்ந்த பிரீத்தியினாலே செய்யப்படக்கூடியதாக இருக்கும் அது.
அசேஷாவஸ்தோசித அசேஷசேஷதைக ரதிரூப, எல்லா அவஸ்தைகளிலும்
அசேஷாவஸ்தோசித அசேஷசேஷாவஸ்து அசேஷ, ஒன்றும் மிச்சமில்லாமல் எல்லா அவஸ்தைகளிலே எம்பெருமான் உள்ளே எழுந்தருளியிருக்கிறான், கர்ப்பகிரகத்திலே எழுந்தருளியிருக்கிறான். அப்பொழுது அந்தரங்கமான கைங்கரியம் புறப்படுகிறான். அப்பொழுது அருகிலே இருந்து திருச்சாமரம் வீசுதல், திருவாரவட்டம் வீசுதல், அல்லது திருத்தோள்களாலே அவனை நன்றாக எழுந்துருளப் பண்ணி கொண்டு போவுதல், சீபாதம் தாங்குதல், இப்படி எத்தனையோ கைங்கரியங்கள். அந்த கைங்கரியங்கள்லாம் அந்தரங்க கைங்கரியங்கள், அத்தாணி சேவம், ஆஸ்தான கைங்கரியம். அத்தாணி என்றால் ஆஸ்தான். இப்படி எல்லா கைங்கரியங்களும் நமக்கு சித்திக்கும் நீர் கிங்கரராக அசேஷ சேஷாவஸ்தோஜித, எல்லா விதமான ஒன்று மிச்சம் இல்லாமல் எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்பவராக நீர் ஆவீர் என்று தெரிவிக்கிறான். அந்தந்த அவஸ்தைகளுக்கு உச்சிதமாக இருக்க தகுந்ததாக இருக்கக்கூடிய தரங்கமாக எழுந்தருடைய இருக்கிறான்னா, அப்போ மாலையெல்லாம் படிஞ்சு படிகளைந்த விட்டு தனியாக எழுந்தருடைய இருக்கிறான். அப்பொழுது திருவாரவட்டம் வீசுவது, அருகிலே இருந்து அவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வது, புறப்பட்டால் அதற்கு சேர கைங்கரியம் பண்ணுவது, இப்படி அந்தந்த அவஸ்தை ஆஸ்தானத்திலே வீற்றிருந்தால் அப்பொழுது ஒரு கைங்கரியம், இப்படி எத்தனையோ கைங்கரியம். வெத்தலை வெத்தலை அமைச்சு செய்கிறான், சுருள் சாத்துப்படின்னு பேர். இந்த சுருள் அமைச்சு செய்த காலத்திலே உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிண்ணி எடுத்து இந்த சுருள் அமைச்சு செய்து சுருள்ல இருக்கக்கூடிய அசாரமான பாகத்தை எம்பெருமான் உமிழ்வன் உமிழ்ந்த உடனே பிடித்துக் கொள்ளிரு. அதனால தான் தெரிவிக்கிறார் குலசேகர பெருமாள், தெரிவிக்கிறார் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேன் ஆவேனே, பின்னிட்ட ஹடையானும் பிரமனும் இந்திரனும் புன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் பின்வட்ட சுடராழி வெங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவனாவேனே என்று ஊனேறு செல்வத்து என்கிற பதிகத்திலே பெருமாள் திருமொழியில குலசேகர பெருமாள் தெரிவிக்கிறார். இந்த கைங்கரியம் நான் பண்ணுவேன்ற எத்தனையோ பேர் காத்துருக்கா திருமலையிலே, சீனிவாசன் தெய்ப்பதற்காக வழியிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவதைகள் அல்ல, சாதாரண ஜனங்கள் அல்ல. பின்னிட்ட ஷடையானும், பின்னாலே தள்ளப்பட்ட ஷடையை உடையவன், பின்னிட்ட அல்லது பின்னலாலே நன்றாக கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஷடையுடையவன், பின்னலாக அதை நன்றாக கட்டி இருக்கிறான். அவனை கட்டி தலையிலே தரித்து கொண்டிருக்கக்கூடிய ஜடையை உடைய ருத்ரன், ஜடாமண்டலதாரியாக ருத்ரன் வந்து காத்திருக்கிறான் திருமாத்திரை சேவிக்க வேண்டும். பின்னிட்ட ஷடையானும் கிரமனும் பிரம்மாவும் இந்திரனும் எல்லாரும் வந்து காத்துட்டு இருக்கா, 33 கோடி தேவதைகள். பெருமான் சீனிவாசனுடைய திவ்ய திருமுக மண்டலத்தை சேவிக்க வேண்டும் என்பதற்காக வந்து காத்துக் கொண்டிருக்கிறாள். ஒருத்தரை ஒருத்தர் நெருக்கி சொல்றார், சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்கான்னு தெரிவிக்கிறாள். எப்பொழுது பார்த்து இப்பொழுது மாத்திரம் இல்லை, தேவதைகள் வந்தாலும் அதே பாடுதான், பாடும் ஒருத்தர ஒருத்தர் தள்ளிண்டு போய் உள்ள சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது அந்த எம்பெருமானுடைய வடிவழகு படுத்தும் பாடு. உள்ளே போகணும்னு இருக்கச்சே குலசேகரமாள் பார்த்தார், நாம எப்படிடா போறது, தேவதைகள்லாம் இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுருக்கா, தேவதைகளுக்கே இந்த பாடுன்னா மனுஷனாக இருக்கக்கூடிய நமக்கு உள்ளே புகுவதற்கு வழி உண்டோ என்று ஆலோசித்தாராம். இந்திரன் எல்லால் பின்னிட்ட ஹடயானும் பிரமனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல். வைகுந்த நீழ்வாசல்னு அப்போ பேர் வச்சார், இப்போ அதுக்கு வைகுண்டம்னே பேர் வச்சிருக்கா. அந்த வைகுந்த நீழ்வாசல் தான் எல்லாரும் புகுந்து போயின்னு இருக்கா. இந்த போகக்கூடிய காலத்தில் பின்வட்ட சுடராழி வெங்கடக்கோன் தான் குமிழும் உள்ளே எழுந்தருடைய இருக்கக்கூடிய எம்பெருமான், அவன் திருக்கைகளை சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய அழகான திவ்ய ஆயுதம் புஷ்பம் மலர்ந்தா போலே அதை தாங்கிக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மின்வட்ட சுடராடி மின்னலைப் போலே பிரகாசிக்கக்கூடிய வட்ட வடிவாக இருக்கக்கூடிய சுடர் தேஜஸோடே கூடின ஆழி திருச்சக்கரத்தை கையிலே ஏந்திருக்கிறானே, அப்படிப்பட்ட வேங்கடக்கோன் தான் உமிழும். அவன் நன்றா வெத்தலை முதலியவர்களை ரசித்து அதிலே அசாரமாக சக்கையாக இருக்கக்கூடிய பாகத்தை உமிழ்வதற்காக ஒரு பொன்வட்டில் உண்டு ஸ்வர்ண பாத்திரம். இந்த சரண பாத்திரம் வழியில் இருக்கு. குலசேகர பெருமாள் பார்த்தார், ஆஹா சுலபமான வழி கிடைத்து விட்டதை உடனே புகுந்து விடலாம் நினைத்தார். உடனே அதை கையில் எடுத்துட்டார், கையில் எடுத்துட்டு வழி வழி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். வெங்கட கோன் தான் குமிழும் பொன் வட்டில் பிடித்து இந்த சுவர்ண பாத்திரத்தை பிடிச்சிட்டு வழி விடு வழி விடுன்னா, ஆ கைங்கறி பரர் இவர் போகணும் உள்ள, நம்மெல்லாம் நெருக்கிறத கொஞ்சம் நிறுத்திக்குவோனும், இந்த தேவதைகள் எல்லாரும் ஒதுங்கி இவருக்கு வழி விடுவார். குலசேகர பெருமாள் உள்ளே போடுவான். அதனால் திருப்பதியில் போகிறதுக்கு ஒரு சுலபமான வழியை காட்டினார். அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வழி வழின்னு சொல்லிட்டு போனால் உள்ள போடலாம் என்று குலசேகர பெருமாள் தெரிவிக்கிறார். இது அந்தரங்க கைங்கரியம். உண்மையிலேயே பொன்வட்டல் வழியிலே இருக்க இந்த பொன்வட்டிலை கையில் எடுத்துக்கொண்டு நான் போவேன், அந்தரங்கமான இந்த கைங்கரியத்தை பண்ணுவேன் என்று தெரிவிக்கிறார். சென்றால் குடையாம் இத்தியாதியில் சொல்லப்பட்ட பிரகாரம் எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்ய வேணும்னு ஆசைப்படுகிறாரு. அப்படிப்பட்ட கைங்கரியம் மக்கு சித்திக்கும் என்கிறார். இடத்திலே அற்புதமான வாக்கியம், ஆஹா அசேஷாவஸ்தோச்சி அசேஷ சேஷாவஸ்தோச்சித அசேஷ சேஷ அவஸ்தோச்சித, எல்லா விதமான அடிமைகளும் செய்யப்பெறுவீர். அந்தந்த காலத்திற்கு ஏற்ப எந்தெந்த கைங்கரியம் செய்ய வேணுமோ அந்த கைங்கரியங்களையெல்லாம் நீர் செய்ய கடவீர். அதைத்தான் பிரார்த்தித்தான். லக்ஷ்மணனாக இருக்கும் காலத்திலே பிரார்த்தித்தானோ தவாம்ஸ்து சா வைதேஹியா ஈரிசானுஷு ரம்சியதே அகம் சர்வம் கமிஷ் கரிஷ்யாமி ஜாகிரதஸ்வபதே. தேவரீரும் சீதா பிராட்டியும் சித்திரக்கூட தாழ்வரைகளில் விளையாடிக் கொண்டிருக்கும் காலத்திலே நான் கைங்கரியம் செய்ய வேண்டும், நீங்கள் உல்லாசமாக இருக்க வேண்டும், நான் அருகிலே இருந்து உங்களுக்கு தேவையான சகல விதமான பணிவிடைகளையும் செய்ய வேண்டும். எப்பொழுது உறங்கும் காலத்திலேயும் விழித்து கொண்டிருக்கும் காலத்திலேயும் தேவரையருடைய எல்லா காலத்திலேயும் எல்லா அவஸ்தைகளுக்கும் தகுதியான கைங்கரியங்களை அடியன் செய்வேன், அதற்காக அடியனை காற்றுக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று கைங்கரியத்தில் பாரிப்பை காட்டினார். அத்தனை விதமான கைங்கரியங்களையும் நீர் செய்ய பெறுவீர். அந்த ஆதிசேஷன்தானே அபராவதாரம் பெருமானாராக அவதரித்திருக்கிறார். எம்பெருமானாருக்கு அது செய்யாமல் போனால் திருப்தி ஏற்படாது. ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் இப்படித்தான் சொரூப ஞானம் ஏற்பட்டு சொரூப ஆவிர்வாவம் ஏற்படுமேயானால் அப்பொழுது எம்பெருமானுடைய கிருபையினாலே தயையினாலே இதெல்லாம் சித்திக்கும் என்று காட்டுகிறார் நம்பெருமாள். இவ்விடத்திலே நமக்கும் சித்திக்கும் என்று நாம் விஸ்வசிக்கலாம். பெருமானாருக்கு கிடைத்தால் நமக்கும் கிடைக்கும், எம்பெருமானாருடைய சம்பந்தத்தாலே நமக்கும் கிடைக்கும். எல்லாம் நாம் ஒரு காலத்திலே ஒரு தேக விசேஷத்திலே அனுபவிக்கப் போகிறோம் என்பதை நாம் நெஞ்சிலே கொண்டு இந்த காலக்ஷேபத்தை கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.
அவ்வனுபவத்தாலே உண்டாக்கப்பட்டதாய் அனவதிகமான அதிசயத்தை உடைத்தான பிரீத்தியாலே பண்ணப்படுவதாய் எல்லா அவஸ்தைகளிலும் அனுகூலமான எல்லா வடிமைகளிலும்
அனுகூலமான தகுதியான எம்பெருமானுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய இவருக்கு அனுகூலம் இல்லை, சிஷ்யனுக்கு அனுகூலம் இல்லை, ஆச்சாரியனுக்கு அனுகூலம், அதுபோல எம்பெருமானுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய சகலவித கைங்கரியங்களையும் தன்னுடைய திருவுள்ளத்துக்கு எது பாங்கா இருக்குமோ அந்த கைங்கரியத்தை பண்ண வேணும். சேனிச்சுக்கணும்னா படுக்கையா இருக்கணும், நடந்து போகணும்னா பாதக்குறடா இருக்கணும், அந்த அவஸ்தைக்கு அதான் வேணும். நடந்து போக காலத்தில் படுக்கையாக இருக்கேன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லையே. ஆகையினாலே அனுகூலமாக இருக்கக்கூடிய சகல விதமான பரிச்சரியைகளையும் கைங்கரியங்களையும் நேவரீர் பண்ணுவீர், நீர் நித்தக்கிங்கரராக அப்படிப்பட்ட நித்தக்கிங்கரராக ஆவீர் என்று வாக்குறுதி அளிக்கிறார் நம்பெருமாள்.
அனுகூலமான எல்லா வடிமைகளிலும் உண்டான அபினிவேசத்தையும் வடிவாக உடைத்தாய்.
ஆமாம், அது எப்படிப்பட்டது இந்த நித்தக்கிங்கரம்? அபினிவேசம் ஆசை, அது எல்லா கைங்கரியங்களும் பண்ணணும் என்று ஆசை இருக்கிறதே, ஆசையே அதற்கு வடிவு. சேஷத்தைக்க ரத்திரூப, இந்த கைங்கரியங்கள் எல்லா கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் என்று அந்த கைங்கரியத்திலே உண்டான ரத்தி ஆசை இருக்க, அதுவே வடிவு. இந்த கைங்கரியத்துக்கு என்ன வடிவுன்னு கேட்டால் இந்த கைங்கரியத்தில் ஏற்படக்கூடிய பிரீத்திக்கு வடிவு என்னென்னு இதுதான் என்று காட்டுகிறார். அதே இந்த கைங்கரியத்தில் அபினிவேசம், இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று பாரிப்பிருக்கிறது, அதுதான் இதற்கு உண்டான வடிவு என்று தெரிவிக்கிறார்.
வடிவாக உடைத்தாய், அபுனராவர்த்தி லட்சணமான கைங்கரியமும் உமக்கு உண்டாக கடவது என்று பெரிய பெருமாள் அருளி செய்கிறார்.
அபுனராவர்த்தி லட்சணம், திரும்பி வராதே தனக்கு அடையாளமாக உடைய கைங்கரியம். கைங்கரியம் பண்ணக்கூடிய காரத்தில் கொஞ்சம் காலம் கைங்கரியம் பண்ணுறது, அப்புறம் இங்கே திருப்பி அனுப்பிச்சி விடுறது. வேலைக்காரர்லாம் இருக்கா, கொஞ்சம் காலம் நம்ம மாட்டில் வேலை செய்கிறார், அப்புறம் அவர் அவரை போட வேண்டாம் போ அப்படின்னு அனுப்பிவிடுறோம். வேற எங்கேயோ செய்கிறான், வேலை செய்கிறான். அவனை பார்த்த பொழுது கேட்குறோம், இப்போ எங்கே எங்கே வேலை வேண்டிகிட்டு இருக்காய் அப்படின்னு கேட்குறோம். அது போலெல்லாம் ஏற்படவே ஏற்படாது. அபுனராவிருத்தி லட்சணமான கைங்கரியம், இந்த கைங்கரன் இருக்கானே ஒரு தடவை அவனுக்கு கைங்கரனாக ஆனால் பிற்பாடு அவ்விடத்திலிருந்து வேறு யாருக்குமே கைங்கரியம் பண்ணுவதற்கு இவனுக்கு அருகதை கிடையாது. ஆகையினாலே அபுனராவிருத்தி லட்சணம், திரும்பி வராத கைங்கர், திரும்பி வராமல் இடைவிடாமல் அவ்விடத்திலேயே கைங்கரியம், அவன் ஒருவனுக்கே ஆட்பட்டு அவனுக்கே கைங்கரியம் பண்ணும்படியான கிங்கரனாக நீர் ஆவீர் என்று தெரிவிக்கிறார்.
20வது சூர்ணை. சரீரபாத சமயத்து கேவலம் மதியேவதையா அதிப்பிரபுத்தா மாமேவா அவலோகையன்னு அப்பிரச்சுத பூர்வ சம்ஸ்கார மனோரதா ஜீர்ணமிவ வஸ்திரம் சுகேன இமாம் ஸ்தூல சூக்ம ரூபாம் விசிருஜ்ய ததானீமேவ பிரசாதலப்த மச்சரணாரவிந்த யுகளை காந்திகாத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி பக்தி கிருத பரிபூர்ண அனவர்த்த நித்திய விசததம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய மதனுபவஸ்துவம் சதாவித மதனுபவஜனித அனவதிகாதிசய பிரீத்திகாரித அசேஷாவஸ்தோஜித அசேஷேஷதைக ரதிரூப நித்யகிங்கரோ பவிஷ்யசி.
எனக்கு நித்யகிங்கரா ஆவீர் என்று உறுதியளித்தார் எம்பெருமான். பரமபதம் சித்திக்கும், பரமபதத்திலே வந்தவாறே உமக்கு இப்படிப்பட்ட கைங்கரியம் கிடைக்கும், நீர் நித்திய கிங்கரனாக அவ்விடத்திலே இருப்பீர் என்று தெரிவித்தார்.
21வது சூர்ணை. மாதே பூதத்ர சம்சயஹ,
மாதே பூதத்ர சம்சயஹ, தே உமக்கு அத்திர இந்த விடயத்தில் சம்சயஹா மா பூத், சம்சயமானது வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், சந்தேகம் கிடையாது, சொன்னதே உறுதிமொழிதான். எம்பெருமான் சொன்னாலே உறுதிமொழிதான். அதிலும் நம்பெருமாள் கோயிலாழ்வாரிலிருந்து புறப்பட்டு சேரபாண்டியன் என்று சொல்லும் சிம்மாசனத்திலே வீற்றிருந்து சேரபாண்டியன் என்கிற சிம்மாசனத்திலே பயனாட்சிமாரோடே வீற்றிருந்து, இரண்டு பேரோடையும் வீற்றிருந்து அவளத்திலே ஒரு வார்த்தை சொன்னானே ஆனால் இந்த வார்த்தை ஒரு காலத்திலேயும் பழுதாகாது, குணாகப் போகாது, பழுதாகாது என்றிருந்தேன் என்கிறார்கள் ஆழ்வார்கள். ஒரு காலத்திலையும் வீணாக போகாது. கடற்கரை வார்த்தையைப் போலே, ஏர்த்தட்டில் வார்த்தையைப் போலே அதெல்லாம் பெரியோர்கள் வர்ணிக்கிறார்கள். அரசன் ஆண்டாள் கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள வேணும் என்று பிரார்த்தித்தாள். சிம்மாசனத்திலே வீற்றிருக்க வேணும், கோயில் நின்று இங்கரே போந்தருளி. நம்பெருமாள் ஜாபம் வந்துருது, பெருமாள் புறவிட்டு எழுந்தருளி உபயநாச்சிமாரோட சேரபாண்டியன் என்று சொல்லும் சிம்மாசனத்திலே வீற்றிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் அது வீணாக போகவே போகாது. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, பெரிய விராட்டியார் முன்னிலினாலே தெரிவித்திருந்தாலும் கூட மறுபடியும் அதை நன்றாக திருடீகரணம் பண்ண வேண்டும், ஊர்ஜிதம் ஆக்க வேண்டும். அதற்காக மாதே பூதத்ர சம்சயஹோ, இதில் உமக்கு சிறிதும் சந்தேகம் வேண்டாம், இந்த விஷயத்தில் சிறிதும் சந்தேகம் ஏற்பட வேண்டாம். நேர் துவயம் அதை சொல்லிக்கொண்டு ஸ்ரீரங்கத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டியது. மரணமானால் உமக்கு வைகுந்தம் சித்தம், உம்முடைய சரீரத்தை சுலபமாக சுகமாக நீர் விடுவீர், நேராக வருவீர், அவ்விடத்திலே பரமபதத்திலே உமக்கு நித்திய கைங்கரியம் சித்திக்கும் என்று சொன்ன பிற்பாடு, இந்த விடயத்திலே சந்தேகமே வேண்டாம், மாதே பூத் அத்ர சம்சயஹா, அத்ர இந்த விடயத்தில் கே உமக்கு சம்சயஹா மா பூத், சம்சயம் வேண்டாம் என்று தெரிவிக்கிறான்.
பின்பு நிரூபித்து பார்த்தவாறு பேரு கணத்திரா நின்றது.
பெருமானாருக்கு இந்த யோசனை வந்ததாக நம்பெருமாளுக்கு தோணிச்சு. பெருமானுக்கிறாருடைய திருமோமண்டலத்தை பார்த்துட்டு தான் நம்பெருமாள் பேசுற, பேசிச்சே அந்த முகக்குறியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அல்லவா, நம்ம சொல்ற வார்த்தையை அவர் விசுவசிக்கிறாரா நம்புறாரா இல்லையா அப்படின்னு முகத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று தெரிவிப்பார்கள். மனசுக்குள்ள என்ன என்ன இருக்கோ அது முகத்துல தெரியும். நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம், நம்ம பிள்ளைய பார்த்து கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்றோம், சொன்ன அவனுக்கு போறதுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு முகத்திலிருந்தே தெரிஞ்சுனுள்ளா. இஷ்டம் இருந்தீங்கன்னா சந்தோஷமா முகம் மலரும், நம்ம இருந்து ஆஹா அப்படியே ஆகட்டுமே இதோ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லைன்னா வாய் மூடின்னு மௌனமா இருக்கான், தலையை குனிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னா அதுல இருந்தே தெரிஞ்சு கொள்ளலாம் அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிந்து கொள்ளலாம். அதனாலதான் சக்கரவர்த்தி திருமாவுடைய திருமுக மண்டலத்தை பார்த்த, காட்டுக்கு போன உடனே ரொம்ப சந்தோஷம் இந்த எம்பெருமான், அப்பொழுது சிலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மான்னு விட்டார். அதை பார்த்துதான் ரொம்ப ஆச்சரியப்பட்டா எல்லாரும், உடனே ஆச்சரியப்படுறான். வனவாசோ மகோதயா ராஜ்யம் வா வனவாசோ வா வனவாசோ மகோதயா, இப்ப காட்டுக்கு போன்னு சொன்னாரே அப்போ எப்படி இருந்தது முகம், நம்ம நாட்டாழ்வார் இடத்துல ஒருத்தர் வந்து கேட்டாராம், முதல் நாள் கூப்பிட்டான் தசரத மன்னவன், உனக்கு நாடு கொடுக்கிறேன் என்று ராமனை பார்த்து சொன்னான். மறுநாள் அவனை கூப்பிட்டு குலக்குமரா காடுறைய போவென்று விட கொடுத்தான். அப்பொழுது எப்படி இருந்தது முதல் நாள் நாடு கொடுக்கிறேன் என்ற காலத்திலே அவன் முகப்குறி எப்படி இருந்தது, காட்டுக்கு போ என்று சொன்ன காலத்திலே அவனுடைய முகம் எப்படி இருந்தது? உலகத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், சாதாரணமாக நாடு கொடுக்கிறேன் என்றவாறே முகம் மலர்ந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஆனால் மறுநாள் காட்டுக்கு போ என்று சொன்னவாறே முகம் கூம்பி விட்டது, இதுதான் நாம் நினைப்போம். ஆனால் அப்படியெல்லாம் விட சில பேர் வந்து கேட்டா காட்டுக்கு போன்னு சொல்லக்கூடிய காலத்தில் அவன் முகம் எப்படி இருந்தது, நாடு கொடுத்த காலத்தில் எப்படி இருந்தது, கொஞ்சம் அதை பற்றி வரணியுமே என்று கம்பர் தமிழிலே ராமாயணம் எழுதும் காலத்திலே சில பேர் கேட்டார். கேட்ட காலத்திலே கம்பர் சொன்னார் உடனே, ஐயோ என்னால் எழுத முடியாது, எப்படி இருந்ததுன்னு பார்த்துருக்க வேண்டாமா, இப்பொழுது எம் மனோரால் எம்புதற்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கின், யாராலையும் சொல்ல முடியாத குணங்களை உடையவன், வர்ணிக்க முடியாத குணங்களை உடையவன், வர்ணனைக்கு அப்பாற்பட்ட குணங்களை உடையவன் இந்த சக்கரவர்த்தி திருமகன். அவனுடைய குணம் இப்போ எப்படி இருந்தது, அவனுடைய மனசில் என்ன எண்ணம் ஓடித்து என்று யாராலும் சொல்ல முடியும். இப்பொழுது எப்போவோ பிறந்திருக்கேன், பாவியேன் அந்த காலத்தில் பிறக்கலை, பார்க்க முடியாத பாக்கியம் ஏற்படவில்லை, ராமனை சேவிக்க முடியாத பாக்கியம் ஏற்பட்டதா, சுவாத்மாபியானம் விகரகது, என்னுடைய ஆத்மாவே என்னை கர்ஹிக்கிறது நிந்திக்கிறது, மலையாம் பிறவி பிறந்து என் செய்தோம் பொன்னி பொன் கொழிக்கும் மலையார் திருவரங்கத்து எம்பிரான், எமதன்னையுடும் தொலையாத காலம் கடந்த அந்நாள் தடந்தோறும் புல்லாய் சிலையாய் கிடந்திலமே நெஞ்சமே கழல் கிண்டுகக்கே என்கிறார் பிள்ளைப்பெருமாடையங்கார் திருவரங்க கலம்பகத்தில். சண்டாளனா இப்ப பிறந்திருக்கேனே நான், அப்பொழுது இந்த திருவரங்கத்து எம்பெருமான் நம்பெருமாள் பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியாருடன் புறப்பட்டு லங்காத்வாரம் பரியந்தம் நடந்தாரே காட்டிலே தண்டகாரண்யத்திலே. அந்த காலத்தில் ஒரு புல்லா இருந்திருக்க கூடாதா, ஒரு கல்லா இருந்திருக்க கூடாதா, இப்ப பிறந்திருக்கேனே, ஏன் புல்லா பிறந்திருந்தா என்ன லாபம், கல்லா பிறந்திருந்தா என்ன லாபம்னு சில பேர் கேட்டார். அதுக்கு அவர் தெரிவிக்கிறார், கழல் பீண்டுகைக்கு அப்போ அவனுடைய திருவடியை ஸ்பரிசித்திருக்கலாம், எத்தனையோ கல்களும் முட்களும் அவனுடைய காலை கிழித்தன, நானும் ஒன்னா இருந்து கிழிச்சிருப்பேனே, இந்த ரத்தத்தை குடிச்சிருப்பேன் அப்படின்னு இந்த திருவடி ஸ்பரிசத்திலே ஈடுபட்டு அவர் பேசுகிறார். இதை போல கம்ப நாட்டாழ்வார் வருத்தப்பட்டார், அப்போ பிறந்திருந்து பார்த்துருக்கணும், அயோத்தியில் இருந்து நாட்டை கொடுக்கிறேன் என்று சொன்ன காலத்தில் எப்படி இருந்தது, காட்டுக்கு போ என்று சொன்ன காலத்தில் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருக்கணும், நான் பார்க்கலே என்னால் எழுத முடியாது, ராமாயணம் எழுதுவதற்கு எனக்கு யோகியதே கிடையாது என்று தன்னுடைய பேனாவை கீழே வைத்து விட்டார். பொழுது ராத்திரியிலே சொப்பனத்திலே தோன்றினானாம் சக்கரவர்த்தி திருமகன், நாடு கொடுத்த காலத்திலே என் முகம் இப்படி இருந்தது, கம்ப நாட்டாழ்வாரே பாரும் என்று தன்னுடைய திருமுக மண்டலத்தை காட்டினான். அதை பார்த்தார், ரசித்தார், மனத்திலே இருத்தி கொண்டார் கம்ப நாட்டாழ்வார். காடு கொடுத்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு கேட்டார் சக்கரவர்த்தி திருமன். சொன்ன அதெல்லாம் சொப்பனத்தில் நடக்கிறது, காடுக்கு போன்னு சொன்னானே அப்பொழுது எப்படி இருந்ததுன்னு, நான் அப்பொழுதும் தன்னுடைய முகத்தை காட்டினான். திருமுகமண்டலத்தை இப்பொழுதும் நன்றாக பார்த்து ரசித்து தன் நெஞ்சத்திலே இருத்தி கொண்டார் கம்பநாட்டாழ்வார். கதை எழுந்திருந்தார், எழுதிவிட்டார். இப்பொழுதெம்மனோராலி எம்புதற்கெழிதோ யாரும் செப்பரும் குணத்து இராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு. முன்னாள் நாடு கொடுக்கிறேன் என்ற காலத்திலே ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசக முறைக்க கேட்டு அப்பொழுதலர்ந்த செந்தோ மறையினை வென்றதம்மாம். முதல்ல நாடு கொடுக்கிறேன்னு சொன்ன காலத்துல நன்றாக மலர்ந்த செந்தாமரை புஷ்பத்தை போலே அவனுடைய திருமுக மண்டலம் மலர்ந்தது. காரணம் என்ன? ராஜ்யலாபம் அல்ல, சக்கரவர்த்தி திருமகன். அவன் சக்கரவர்த்தியான தசரதன் தகப்பனார் இட்ட கட்டளையை நிறைவேற்றும்படியான பாக்கியம் நமக்கு கிடைத்ததே. தகப்பனாருக்கு சிறிது ஓய்வு அளிக்கும்படியாக நாம் இளவரசு பட்டம் கட்டிக்கொள்ளப் போகிறோமே, அவனுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறோமே, அவனுக்கு கைங்கரியம் பண்ணப் போகிறோமே. இதுவும் ஒரு கைங்கரியம் தானே. ராஜ்யலாபத்தாலே அவனுடைய திருமுக மண்டலம் மலர்ந்ததல்ல. சக்கரவர்த்திக்கு நாம் கைங்கரியம் செய்யப் போகிறோம், பித்ரு ஆக்ஞையை நாம் பரிபாலனம் பண்ணப் போகிறோம். இதுவரை இதனுடைய தகப்பனார் எந்த கட்டளையும் இட்டதில்லை, இதை செய் என்று கட்டளை இட்டதில்லை. இன்றைய தினம் என்னுடன் கூடி இந்த ராஜ்ய நிர்வாகத்தை நீயும் ஏற்றுக்கொள்னு சொல்றார், தனக்கு ஓய்வு வேண்டும் என்று தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட கைங்கரியம் நமக்கு சித்தித்ததே என்று நினைத்து அதனாலே திருமுகமண்டலம் நன்றாக செந்தாமரை புஷ்பம் போலே மலர்ந்தது. நமக்கெல்லாம் செந்தாமரை புஷ்பம் போல மலக்கிறன்னா 10 ரூபா கொடுக்குறாருன்னா லாபம், ரூபாய் லாபம், அவ்வளவுதான். தன லாபத்தாலே நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சக்கரவர்த்தி திருமகனுக்கு நாடு கிடைத்தபடியினாலே லாபம் அதை நினைக்கவில்லை. ஆனால் மறுநாள் அவனை கூப்பிட்டு காட்டிற்கு போ என்று தெரிவித்தானே அந்த காலத்திலே. அப்பொழுது அலர்ந்த செந்தன் சூரிய கிரணத்தாலே அப்பொழுது நன்றாக மலர்த்தப்பட்ட செந்தாமரை புஷ்பம், செந்தாமரை புஷ்பத்தினுடைய செவ்வி, அதனுடைய ஒளி அதை வென்று விட்டதே அவனுடைய திருமண மண்டலம். காரணம் என்ன? ராஜ்யலாபம் என்று நினைத்திருந்தால் ராஜ்ய நட்டம் என்று அவனுடைய திருமுக மண்டலமானது மிகவும் வருத்தத்தோடே காணப்பட்டிருக்கும். அதுவல்லவே அவனுக்கு முதல் நாள் ஏற்பட்ட சந்தோஷத்தை காரணம் தகப்பனாருடைய கைங்கரியம் ஆகியே நிறைவேற்றப் போகிறோம். மறுநாள் அதை காட்டிலும் இது அவனுக்கு பிரீதி. அவன் மற்றொருவருக்கு கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் நினைக்கிறான். தாய்க்கு கொடுத்த வார்த்தையை தான் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் நினைக்கிறான். சத்தியப்பிரதிஜனாக ஆக்கப் போய்த்தான். ஆகையினாலே காடானாளன்னா நாடாளன்னா நமக்கு அவனுடைய ஆக்கியை பரிபாலனம் பண்ணுவது உத்தேசியம் என்று நினைத்தான். அதனாலே தான் ராஜ்யநாசோ நபகர்ஷதி, ராஜ்யநாசமானது அவனுடைய திருமண மண்டலத்திலே ஒரு விதமான வருத்தத்தை உண்டு, மனசிலே வருத்தத்தை உண்டு பண்ணவில்லை, முகத்திலேயும் காண கிடைக்கவில்லை. தெரிவேன் அச்சாச்ச மகதீம் லக்ஷ்மீம் ராஜ்யநாசோ உபகர்ஷதி சீதரஸ்மேரி வக்ஷபா என்று தெரிவிக்கிறார். அழகான திருஷ்டாந்தம் சொல்கிறார். சீதரஸ்மேரி வக்ஷபா, ராத்திரி வேளையிலே சந்திரன் எங்க நன்னா பிரகாசிக்கிறான், பகலிலே பிரகாசிப்பதை காட்டிலும் ராத்திரி வேளையிலே இருளிலே நன்றாக பிரகாசிக்கிறான் இந்த சந்திரன். இருள் அவனுக்கு பிரகாசத்தை உண்டு பண்ணி, அதுபோல ராமச்சந்திரனுக்கு வனவாசமாகிற இருள் வந்து சூண்ட காலத்திலே அதனாலே அவன் இன்னும் நன்றாக பிரகாசித்தான்னு வால்மீகி தெரிவித்தார். சந்திர காந்தசிய காந்தத்துவம் சீதரஸ்மேரி வக்ஷபாம் என்று தெரிவிக்கிறேன். நஜாஸ்ய மகதீம் லக்ஷ்மீம் ராஜ்யநாசோபகர்ஷதி, அவனுடைய பெரிய லக்ஷ்மி, லட்சுமி என்ன திருமுகத்திலே ஏற்பட்ட ஊழி அதை நாசமடைய செய்யவில்லை. ராஜ்ய நாசம் எப்படி இருக்கிறது? சந்திரனுடைய காந்தி, இந்த காந்தியானது மேலும் மேலும் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது இருள் சூண்ட காலத்தில். பகலிலே சந்திரன் பிரகாசிக்கிறான், அமாவாசை பார்க்கிறது. மேற்கு திசையில சந்திரன் இருக்கான், கிழக்கு திசையில சூரியன் இருக்கான். இந்த காலத்திலே சந்திரன் காண கிடைப்பதே இல்லை, ஒளி மழுங்கி கிடக்கிறான். அதுபோலே ராஜ்யம் கிடைத்த காலத்திலே ஒளிமழுங்கி கிடந்தான் சக்கரவர்த்தி திருமகன் ராமச்சந்திரன். பிற்பாடு ராஜ்ய நாசம் ஏற்பட்டது, அதனாலே அவன் ஒளி மல்கினவனாக ஆனான் என்று காட்டினார் வால்மீகி பகவான். அதைத்தான் இவர் தெரிவிக்கிறார். அப்பொழுதலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்று தெரிவிக்கிறார். ஆகையினாலே மனசிலே இருக்கக்கூடிய எண்ணங்களானது முகத்திலே பிரதிபலிக்கும், அதற்காக சொல்ல வந்தேன். போல எம்பெருமானார் எதிரில் நின்றுக்கார், நித்திய கிங்கரோ பவிஷ்யதி அப்படின்னு சொன்னார். சொன்னாலும் கூட இவருக்கு கொஞ்சம் மனசுல சந்தேகம் இருக்கா போல இருக்கே. முகத்தை பார்த்தால் இப்ப நாம் சொன்ன வார்த்தை பரிபூர்ணமாக இவர் விஸ்வசித்த மாதிரி தோன்றவில்லை என்று நம்பெருமாள் கண்டுகொண்டார். முகக்குறியிலிருந்து தெரிந்து கொள்ள முடியாத தெரிந்து கொள்ள முடியும். கோசல ராஜ்யத்திலே பிறந்தவர்களுக்கு நன்றாக தெரியும், கோசல ராஜ்யத்திலே பிறந்து இந்த எம்பெருமான் தெரிந்து கொண்டிருக்கிறான். ராமனாக இருந்து மற்ற பேருடைய முகக்குறியில் இருந்து அவர்கள் ஹிருதயத்திலே ஓடும் எண்ணத்தை அறிந்து கொள்ளும் சாமர்த்தியத்தை படைத்தவனாக இருக்கிறான். ஆகையினாலே இவருக்கு இன்னும் நல்ல விசுவாசம் ஏற்படல போல இருக்கேன்னு தோணிச்சு. அதனாலே மாபே பூதத்ர சம்சயோன்னு மேல தெரிவிக்கிறான் என்கிறார் இவ்விடத்தில.
இன்ப நிரூபித்து பார்த்தவாறே பேரு கனத்திரான் என்றது.
எதனால இவருக்கு சந்தேகம் இருக்குன்னு யோசனை பண்ணா அதை சொல்றேன். அண்ணா நிரூபித்து பார்த்தார் எம்பெருமானார் இப்படி கொடுக்கறேன்னு சொல்றானே, அவ்வளவு பெரிய பேரு அது, பெறாப்பேரு, அடைய முடியாத லாப்பேரு என்றால் லாபம். பரமபதம்ன்றது சாதாரணமானதா, இவ்வளவு பெறாப்பேர் பெரியது, அதை அடையிறது என்னமோ இவருடைய திருவடித்தாவல் நாம் பற்றினோம், பிராட்டியை புருஷகாரமாக கொண்டு பற்றினோம், அதனால கொடுக்கிறேன்னு சொல்கிறானே, இது கிடைக்குமா உண்மையிலேயே என்று இவருக்கு பேர் கனத்திருந்தது. இந்த லாபத்தை பார்த்த காலத்தில், இந்த கைங்கரியம் என்கிற பெரிய சம்பத்து ஐஸ்வர்யத்தை பார்த்த காலத்தில் இதை பெறுவதற்கு நாம் ஒன்றுமே செய்யவில்லையே, அப்படி இருக்கும் பொழுது எப்படி கிடைக்கும் என்று சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது என்று கண்டுகொண்டான்.
நேர்த்தியை பார்த்தால் அத்தல்பமாயிருந்தது.
நேர்த்தினா உபாயம், அதற்காக நாம் செய்யக்கூடிய உபாயம் இருக்கே அது அத்தியல்பம். உபாய பல்குத்வம் என்று தெரியும். இந்த பிரபத்தியில நமக்கு விசுவாசம் ஏற்படாதற்கு காரணம் என்னன்னு கேட்டா ரொம்ப அல்பமா இருக்கு. நீயே எனக்கு உபாயம் என்று நினைக்கக்கூடிய நினைவுதானே பிரபத்தி. துவமேவ உபாய பூத்தோமே பவாய்க்கு பிரார்த்தனா மதி சரணாகுது. ஆகையினாலே சந்தேகமா இருக்கு. இந்த மனசுல நினைச்சா போருமா பகவான் கிடைப்பான், கைங்கரியம் கிடைக்குமா? எவ்வளவு பெரிய பேரு அங்கிருந்து திரும்பி வருவதே கிடையாது. அல்பமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்வர்க்கம் கொஞ்ச நாள் அங்க போய் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம், திரும்பி இங்கே தள்ளி விடுகிறார்கள், இந்த லோகத்துல வந்து பிறக்கிறோம். அதற்கே பெரிய பெரிய யாகங்கள், கூஷ்மாண்ட கணஹோமங்கள் முதலிய பெரிய பெரிய யாகங்கள் பண்ணும். அஸ்வமேத யாகம் பண்ணாதான், 100 அஸ்வமேத யாகம் பண்ணாதான் இந்திரனாக ஆக முடியும். அத்தனை காலம் கொஞ்ச காலம் இந்திரன், அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கிருந்து பிடிச்சி தள்ளி விடுறாங்க. பிரம்மப்பட்டம் உள்ளதான், எல்லா எந்த பட்டத்துக்கு போனாலும் மறுபடியும் காத்துல பட்டம் போல அலைய வேண்டிதான். பட்டம்னாக்க கைட்டு, கைட்டு இருக்க அது காத்துல அலையிறது, ரொம்ப ஒஷர்றத்துல பறக்கிறது, கொஞ்ச காலம் ஒஷர்றத்துல பறந்துட்டு இருக்கு, இப்படி இருந்து கிழவு விழுந்துடுறது, டயர் அறுந்து போச்சு கிழவு விழுந்துடுறது, மறுபடியும் எங்கேயோ வந்து சேர்றது, இல்லை எங்கேயாவது போய் எலக்ட்ரிக் போஸ்ட்ல மாட்டிண்டு பாட்டில் திண்டாடுறது, எடுக்க முடியாமல் திண்டாடுறது. இதே போலத்தான் எந்த லோகத்துக்கு போனாலும் மறுபடியும் திரும்பி வருகிறோம். ஆனால் அபுனராவிருத்தி லட்சணம், திரும்பி வராது. எல்லையற்ற ஆனந்தம், ஆனந்தத்தை தவிர வேறு கிடையவே கிடையாது. ஒரு துக்கம் கிடையாது, மனசுல வருத்தம் கிடையாது, பயம் கிடையாது, ஆனந்த அனுபவம். இடத்துல அடைவதற்கு நாம என்ன பண்ணிருக்கோம்? ஒண்ணுமே பண்ணலையே. அல்பமாக ஒரு மனசிலே நினைக்கக்கூடிய நினைவு இதை பெற்று தருமா அப்படின்னு இந்த பிரபத்தியில சரணாகத்தியில விசுவாசம் ஏற்படுறது கஷ்டம். ஆகையினாலே ஒருவேளை இந்த சந்தேகம் இருக்கோ இவருக்கு நினைத்தான் எம்பெருமான். ஆகையினாலே மாதே பூதத்ர சம்சயா என்கிறான் இவ்விடத்துல.
வேறு கணத்திரான் என்றது நேர்த்தியை பார்த்தால் அத்தியல்பமா இருந்தது,
ரொம்ப குறைவு, அத்தியல்பம். அதுதான் உபாய பல்குத்வம் என்று தெரிவிப்பார்கள். நம்முடைய பல்குன மிகவும் அல்பமாக இருக்கக்கூடிய, அத்தியல்பமாக இருக்கக்கூடியது இந்த உபாயம் சரணாகதி என்பது.
சுத்ர படங்களில் ஒன்றுக்கு பண்ணும் பிரவர்த்திகளே இருந்ததாகில்
சுத்ர பலம், அல்பமான பலம், சுத்திரமா இருக்கக்கூடியதான் இந்திரலோகத்துல போய் அனுபவிக்கிறது, அது இந்த லோகத்துல ஐஸ்வர்யத்தை பெறுவது, இதெல்லாம் இருக்கே, இதுக்கே நிறைய படம். பூவாலாகனா மிகவும் அதிகமாக பண்ண வேண்டிய யாகங்கள் எல்லாம் இருக்கு, தபஸ் எல்லாம் பண்ணணும், சரீரத்தோட போகணுன்றதுக்காக அத்தனை சிரமப்பட்டான் அந்த காலத்துல அந்த திரிசங்கு என்பவன். ஆக இதெல்லாம் அல்பமாக இருக்கக்கூடியது, அதுக்காக நிறைய பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு பிரம்ம ரிஷி பட்டம் பெறுவதற்காக விஸ்வாமித்ர பட்ட பாடு சொல்லவே முடியாது. பிரம்ம ரிஷி பட்டம் என்ன அவ்வளவு பெரிய வசந்ததா ஏமா அவருக்கு தோணித்து, பிரம்ம ரிஷியா இருக்கிறது ரொம்ப வசந்தது அப்படின்னு தோணித்து, அதை பெறணுன்றதுக்காக எத்தனை சிரமப்பட்டார், எத்தனை விதமான இம்சைகளை மற்ற பேருக்கு கொடுத்தார், பிற்பாடு அறிந்து கொண்டார். திக் பலம், கத்திரிய பலம், பிரம்ம தேஜோ பலம் பலம் என்று பிரம்ம தேஜஸ் தான் மிகச் சிறந்த பலம் என்று தெரிந்து கொண்டார். கத்திரிய பலம் அது பிரயோஜனப்படார் என்று தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு தபஸ் பண்ணினார், எத்தனை காலம் தபஸ் பண்ணினார், கடைசியா அடைந்தார். என்ன பெற்றார்? ஒன்றும் பெறவில்லை கடைசியாக. அதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியதா இருக்கிறது. ஆகையினாலே சுத்ர பலத்திற்கு குவாலாக அதிகமாக பண்ண வேண்டியது, ரொம்ப உயர்ந்த பலம், கரமுதத்திலே போய் பகவத் கைங்கரியம் என்பதிருக்கிறது. இது மிகச்சிறந்த பலம், மிகவும் உயர்ந்தது. அது கிடைப்பதற்கு நாம பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தா ரொம்ப அல்பமா இருக்கே என்று அதிலே சந்தேகம் விளைகிறது. இது கிடைக்குமா? பெருமான் சொன்னாலும் கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், நீர் கிங்கரராக ஆவீர், நித்த கிங்கரராக ஆவீர்னு சொன்னாலும் கூட நாம இதுக்கு அனுட்டித்த உபாயத்தை பார்த்தால் அது ரொம்ப சின்னதா இருக்கு, அத்தியல்பமா இருக்கு, அதனால கிடைக்குமான்னு ஒரு தழும்புதல், மனசிலே ஒரு சந்தேகம் ஏற்படுவது சகஜம். அதை நினைத்து பார்க்கிறான் எம்பெருமானாருக்கு இது தோன்றி இருக்கிறது என்று அவருடைய முகக்குறியிலிருந்து கண்டுகொண்டான்.
சுத்திரபணங்களில் ஒன்றுக்கு பண்ணும் பிரவர்த்திகளே புவாலா இருந்ததாகின் இப்படி கனத்த பேற்றுக்கு ஓர் ஓர் ஆயாசமின்றிக்கே இருக்க,
ஒரு ஆயாசம் கிடையாது, ஒரு சிரமம் கிடையாது. கனத்த பேரு, கனத்த பேரு பரமபதத்திலே போய் கைங்கரியம், அது பண்றதுக்கு ஒரு ஆயாசம், ஒரு சிரமம் கிடையாது. என்ன ஆயாசம்? தொமே உபாய பூதோமே பவா, நீ என்ன சிரமம், நீ எனக்கு உபாயம், சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. முடிஞ்சு போச்சு. ஆச்சாரியனிடத்துல போய் ஆச்சாரியன் சொல்ல நாம் பின்னாலும் அனுச்சாரணம் பண்ணிக்கிறோம், முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்றோம்? சரி, அவன் தரையில வச்சாச்சு, இனிமேல் அவன் செய்வன் என்கிற விசுவாசத்துடன் மார்பிலே கை வைத்து உறங்குகிறோம். கவலைப்படாமல் நம்முடைய ரட்சணத்தை பற்றி நாம் கவலைப்படாமல் இருக்கிறோம். இது எப்படி சேரும்? அதுக்கெல்லாம் நிறைய பெரிசா பண்ண வேண்டியிருக்கே, இதுக்கு ஒண்ணும் இல்லையே, அல்பமா இருக்கேன்னு சந்தேகம் ஏற்படுகிறது.
இப்படி கனத்த பேற்றுக்கு ஓர் ஆயாசமின்றிக்கே இருக்க இவையெல்லாம் கிடைப்பதாக அருளி செய்ய கூடுமோ என்று எம்பெருமானாருக்கு அபிப்பிராயமாக,
எம்பெருமானார் மனசுல தோன்றினதாக எம்பெருமான் நினைத்தான். இப்படி மனசுல தோன்றுகிறது போல் இருக்கே, இவருடைய முகத்துல அவ்வளவு சந்தோஷக்குரிய காணமே, சொன்ன உடனே ஹா அப்படியா அடியேன் அப்படின்னு சொன்னாக்கா சரி, இவருக்கு இதுல பரிபூர்ண விசுவாசம் ஏற்பட்டதுன்னு கண்டுகொள்ளலாம். அதனால அப்படி ஒன்றும் சொல்லலை, முகக்குரிய பார்த்தா இது கொஞ்சம் சந்தேகம் இருக்கா போல இருக்கு, அந்த சந்தேகத்தை போக்க வேண்டும் என்று நினைத்தான். நினைத்து இப்பொழுது வார்த்தை சொல்கிறான், மாதே பூதத்ர சம்சயா என்று.
இவ்வர்த்தத்தில் உமக்கு சம்சயம் உண்டாக வேண்டா,
நான் சொன்னதிலே உமக்கு இவ்வர்த்தத்தில், நான் சொன்ன இந்த அர்த்தத்தில், இந்த விஷயத்தில் அர்த்தம், உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், சந்தேகப்படாதே என்று தெரிவிக்கிறார்.
பிறருக்கானால் உண்டாக அமையும்,
பிறருக்கானால் மற்ற பிறருக்கான சந்தேகம், அதாவது உபாசகர்களுக்கு உபாயாந்தர நிட்டர்களுக்கு சந்தேகம் உண்டாகலாம். என்னை பற்றினா உமக்கு உண்டாகலாமா? கூடவே கூடாது. என்னை பற்றின உனக்கு சந்தேகம் வேண்டிய அவசியமே கிடையாது.
தனக்கென்ன ஒரு கைமுதலின்றிக்கே என் பக்கல் நெஸ்திரபரரான உமக்கு சம்சயிக்க வேண்டுவதில்லை.
உமக்கு சம்சயிக்க வேண்டிய காரணம் என்ன? மற்ற பேருக்கு தாங்கள் பண்ணணும்னு நினைக்கிற, தாங்கள் பண்ணி உன்னை பெற வேண்டும் என்று நினைக்கிறபடியினாலே அவளுக்கு கிடைக்கிறவரை சந்தேகமா இருக்கு. ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை, எல்லா பரத்தையும் என்னிடத்திலே வைத்திருக்கிறேன், நெஸ்தபரர், என்னிடத்திலே பரம் வைத்த விற்பாடு நான் பண்றேன், அதனால உமக்கு சந்தேகம் வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற பேர்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம், சரணாகதனுக்கு சந்தேகம் ஏற்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
தனக்கென்ன ஒரு கைமுதல் இன்றிக்கே என் பக்கல் நெஸ்தபரரான உமக்கு,
தனக்கு தனக்கென்று என்ன கைமுதல் இருக்கு? கைமுதல் ஒன்றுமே கிடையாது. கைமுதல் என்ன? எம்பெருமான் தான் கைமுதல்னா, கேபிட்டல்னு அர்த்தம். கேபிட்டல் கிடையவே கிடையாது, ஒன்றும் கிடையாது. கேபிட்டல் இல்லாமல் பிசினஸ் இது, இந்த பிசினஸ் ரொம்ப ஆச்சரியமான பிசினஸ், ஒன்றும் கிடையாது. என்ன பண்றோம்? கைமுதல் இவனிடத்துல கிடையாது, அவனிடத்து கொடுக்கறவனிடத்துல இருக்கு, அவனிடத்துல வச்சுடுறோம். உங்கிட்ட கைமுதல் இருக்கு, இந்த கைமுதலை கொண்டு என்னுடைய பிசினஸ் என்ன பண்ணி கொடு அப்படின்னு சொல்றதுதான் சரணாகுது. அவன் பண்றான், தன் தலையில ஏத்துக்கொள்றான், நம்ம தலையில போட்டான், ஏதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சொல்லிட்டா நம்ம பண்ணலாம். அப்பனார் இடத்துல பிள்ளை, அப்பா நீ தான் எல்லாம் பார்த்து பண்ணணும்னு சொன்னான். ஏன்னா தகப்பனார் தன் தலையிலே பரத்தை இவன் வைத்தபடியினாலே அவர் கவனித்து எல்லாத்தையும் பண்றான். தகப்பனார் இருக்கிறவ இந்த பிள்ளை கவலையே பட மாட்டான், சௌக்கியமா அவர் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பார். ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகணுமா ட்ரெயின் டிக்கெட், அவர் கவலைப்படுவார். நான் சௌக்கியமாக போகணுமே அது இதுன்னு இவரெல்லாம் கவலைப்படுவார். ஏன் எல்லாம் அப்பா பண்ணுவார்ண்ணா அப்படின்னு அவன் தைரியமாக இருக்கு. அதுபோல லோகபிதாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தலையிலே பரத்தை வைத்தவாறே அவர் எல்லாவற்றையும் செய்கிறான் என்று கவலையின்றி இருப்பு அமையும், இருக்கத்தான் செய்வர்கள். ஆகையினாலே கவலைப்பட வேண்டிய அவசியம். இவருக்கு கைமுதல் கிடையாது, பேற்றுக்கு கைமுதலாக இருப்பதொரு சத்கர்மம் இல்லை என்று தெரிவிக்க வேணுன்றார். அறவைகள் பென்ஷன் பாசுரத்தில் ஆறு விஷயம் சொல்றார், அதுல ஒரு விஷயம் பேற்றுக்கு கைமுதலாக இருப்பதொரு சத்கர்மம் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறார். எல்லாரும் சொல்ற நதர்மனிஷ்டோஸ்மி நஜாத்மவேதி நபக்தி மாத்மச்சரணாரவிந்தே மோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆத்தகிற்கின்னிலேன். ஆண்டாடன் சொல்றார், கரவேழ்பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து ஆய்க்குலத்து உந்தன்னை பிறகு பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னு தெரிவிக்கிறாள். இடத்துல ஒண்ணுமே கிடையாதுன்னாக்கா, முதல்ல கரவேழ்பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அப்படின்றதான் பேத்துக்கு பேத்துக்கு கைமுதலாய் இருப்பதொரு சத்கர்மம் இல்லை, எதுவுமே நாங்கள் அதை நுட்டிக்கல, அதை எம்பெருமான் அறிய விண்ணப்பிக்க வேணும்னு தெரிவிக்கிறார். முதல்ல நாங்கள் எதையுமே பண்ணலை, உன்னை அடைவதற்காக நாங்கள் ஏதாவது ஒன்று செய்தால் அது உன்னுடைய கிருபைக்கு தடையாக இருக்கும், நீ செய்யும் காரியத்திற்கு தடையாக இருக்கும். அதனால எங்களிடத்துல ஒண்ணுமே கிடையாது, உன்னிடத்துல தான் எல்லாருக்கும், நீ தான் புண்ணியம் என்று கை பேத்துக்கு கை முதல் உன்னி தவிர வேறு எதுவுமே கிடையாது என்று தெரிவித்தாள். என்றால் தெளிவாக தெரிவிக்கிறாள், கரவைகள் பின் சென்று பாசுரம் சிறுகாலை பாசுரம் ரெண்டையும் வியாக்கியானத்தை வச்சு அதுவும் அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானத்தை வைத்துக் கொண்டு அனுபவிப்போமே. ஆனால் அதற்கு மேலே நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது வேறு எதுவுமே இல்லை என்ற நல்ல ஞானம் தெளிவான ஞானம் பிறகு வேற எதுவும் வேண்டியதில்லை. அவனிடத்தில்லா பரத்தையும் வைத்த பிற்பாடு நமக்கு கவலை என்ன, எதுவுமே வேண்டியது, எப்பொழுதுமே அவன்தான் கவலைப்படுறான், அவன் கவலைப்பட்டு நம்ம ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக என்ன பாடுபடுகிறான். இன்றைய தினம் அவனுடைய திருவடித்தாமர்களே நாம் முழுவதும் ஐயே எனக்கு கை முதல் என்று தெரிவிப்பதிருக்கிறதே, அது எதனாலே ஏற்பட்டது, திருட்டவதாராதி முகத்தாலே பண்ணின கிருஷி பலம் என்று தெரிவிக்கிறார். திருஷ்டியை பண்ணினான், சாஸ்திரத்தை கொடுத்தான், பாடு இந்த சாஸ்திரத்தை இவர்கள் அனுஷ்டிக்க முடியாத காலத்திலே தானே வந்து பிறந்து அதை அனுஷ்டித்தான். அவதாராதி முக இப்பளவெல்லாம் பண்ணின விற்பாடு இன்றைய தினம் இவன் தெளிந்து அச்சுதாகம் தவாஸ்மி அச்சுதனே நான் உன்னுடைய வஸ்து, இனி என்னுடைய ரட்சணம் உன் கையது என்று தெரிவிக்கிறான். இத்தனையும் பண்ணினது அவன்தான். உணர்விலும்பர் ஒருவரை அவனதருளால் உணர்பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன் அருள்வர், நான் என்னுடைய மனசுல வச்சே சரணாகதி பண்ணேன்னு சொன்னார். அதுவும் அவனை தின்னருளின்ட்டு அடுத்தபடியா, அதுவும் அவனுடைய அருளால் சித்தித்தது, இல்லாத போனால் சித்திக்கவே சித்திக்கா, அதற்காக என்ன பாடுபட்டான். ஆகையினாலே ஜீவாத்மாவை அடைவதற்காக எம்பெருமான் எத்தனை பாடுபடுகிறான், ஜீவாத்மாவினுடைய லாபம் எம்பெருமானுக்கா, ஜீவாத்மாவினுடைய லாபம் எம்பெருமானுக்கா அல்லது எம்பெருமானுடைய லாபம் ஜீவாத்மாவுக்கா என்று ஒரு கேள்வி நம்முடைய பூர்வாச்சாரிய கோஷ்டியிலே இது நன்றாக கேட்கப்பட்டு விடை இருக்கப்பட்டிருக்கிறார். என்ன சந்தேகம், இதுல என்ன பெரிய சந்தேகம், பார்த்தா ஒண்ணுமே இல்லையே, இவன் அவனை அடைஞ்சாலன்னா அவன் இவன் அடைஞ்சாலன்னா நமக்கு தோணும். ஜீவாத்மா பரமாத்மாவை அடைந்தால் அல்லது பரமாத்மா ஜீவாத்மாவை அடைந்தால் ரெண்டும் ஒண்ணு தானேன்னு தோணும். இல்லை இல்லை, ஜீவாத்மா பரமாத்மாவை அடைகிறான்னு சொன்னாக்க ஜீவாத்மா அதற்கு வேண்டிய முயற்சிகளை செய்ய வேண்டும்னு ஏற்படும். பரமாத்மா ஜீவாத்மாவை அடைகிறான்னு சொன்னா ஜீவாத்மாவை அடைவதற்கு பரமாத்மா பாடுபடுகிறான் என்று ஏற்படும். பாடுபடுறது யாருன்றதுல தான் விசேஷமான அபிப்பிராயம், அதை பத்தி தான் சந்தேகம். இவன் பாடுபடுறானா ஜீவாத்மா பாடுபடுறானா அது பரமாத்மா பாடுபடுறானா, பரமாத்மா தான் பாடுபடுறான் என்பதுதான் ஆழ்வார்கள் தெளிவாக காட்டுகிறார்கள். தெளிய கண்டவர்கள் அவன் கொடுத்த ஞானத்தாலே நன்றாக எல்லாவற்றையும் அறிந்த ஆழ்வார்கள் இதிலே அறுதியிடுகிறார்களே, அதுதான் நமக்கு பிரமாணம். வேதம் சொன்னதுதான், வேதம் மறைத்து சொல்லி இருக்கிறது, மறைத்து சொல்லி இருக்கக்கூடியது ஆழ்வார்கள் தெளிவாக நமக்கு காட்டுகிறார்கள். ஆகையினாலே அவன் இவனை அடைவதற்காக பாடுபடுகிறான். அதே கை முதல் இவனிடத்துல எதுவுமே கிடையாது, சேத்துக்கு பாயமாக இருக்கக்கூடிய சத்கர்மம் எதுவும் இல்லை என்பதை தெளிவாக ஈஸ்வரன் அறியும்படியாக விண்ணப்பிக்கிறாள் ஆண்டாள். அதைத்தான் இங்க சொல்றார். அதனால இவனிடத்துல கை முதல் கிடையாது, அவனிடத்துல கை முதல் இருக்கிறபடினால இவன் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது.
மாதே பூதத்ர சம்சயாக அந்ததம் நோத்த பூர்வம் மே நசவக்ஷே கதாசன ராமோ த்விர்ணாபிபாஷதே சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம்யேதத் பிரதம்மமா சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ இதி மயைவ ஸ்யுக்தம்.
பல வார்த்தைகளை கொண்டு அதை நன்றாக திருடீகரணம் பண்ணுகிறான், பெருமானாருக்கு விசுவாசம் ஏற்படும்படியாக பண்ணுகிறான். இவ்விடத்திலே அது எதெல்லாம் பார்ப்போம் இப்பொழுது. மாதே பூதத்ர சம்சயா அர்த்தம் நோக்த பூர்வம் மே நஜபக்ஷே கஜாச்சனா, அது ஒரு வார்த்தை. காமோத்விர்ண அபிபாஷத்தே, அது ஒரு வார்த்தை. அதற்கு மேலே சர்வதர்மான் பரித்தியஜ்யா சகதேவ பிரபன்னாய தவாஸ்மித் ஆச்சதே, சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் வரஜா இது மயை. இதெல்லாம் என்னாலேயே சொல்லப்பட்டு வேற யார் சொன்ன வார்த்தையும் நான் சொல்லலை, வேறு ஒருத்தர் சொன்னதை கொண்டு உமக்கு தெளிவு ஏற்படலை, நான் தானே சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தையெல்லாம். அதனால உமக்கு என்னது சந்தேகம், என்னை அடைவதில் உமக்கு சந்தேகம் வேண்டியதே கிடையாது, நான் சொன்ன வார்த்தை வீணாக போகவே போகாது ஒரு காலத்திலேயும் என்று மேலே அதை நன்றாக விவரித்து காட்டுகிறான். நான் சொல்லக்கூடிய வார்த்தை சத்தியமான வார்த்தை என்று எம்பெருமானாரை நம்பும்படியாக செய்கிறான் நம்பெருமாள் இவ்விடத்துல. அது ஒரு அற்புதமான விஷயம்.
22வது சூர்ணை வியாக்கியானம். அனுதம் நோக்த பூர்வம் மே நச்சவக்ஷே கதாச்சன, இது பொய் என்று.
நச்சவக்ஷே கதாச்சனா, அனுதம் நோ அனுதம்னா பொய், அனுதம் ந உக்த பூர்வம் மே நச்சவக்ஷே கதாச்சனா, நான் ஒரு காலத்திலேயும் பொய் சொன்னது கிடையாது. நான் உக்த பூர்வம் நான் உக்தம், இதுக்கு முன்னாலேயும் சொல்லது கிடையாது. நச்சவக்ஷே கதாச்சன, இனிமேலும் வருங்காலத்திலேயும் ஒரு காலத்திலேயும், கதாச்சன நவக்ஷே, ஒரு காலத்திலேயும் நான் பொய் சொல்ல மாட்டேன். தலைவிதி எம்பெருமானைக்கு, எம்பெருமானைக்கு இப்போ தலைவிதி. நான் முன்னாலேயும் பொய் சொன்னது கிடையாது, இனிமேலும் சொல்ல மாட்டேன். ஏன் இந்த தலைவிதி வந்ததுன்னாக, ஒரு அவதாரத்தில் பொய் சொல்லியிருக்கான், அவதாரத்தில் இந்த பொய் சொன்ன, நம்ம போல பொய் சொல்லியிருக்காமன், அது பொய்யா இல்லையான்றது விசாரம் இருக்கட்டும். பொய் சொல்லியிருக்கிறபடினால இந்த பெருமாள் கொஞ்சம் பொய் சொல்லுவோம், என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தன் பொய் சொல்கிறான், பல நாள் உண்மையே பேசின்னு வந்திருக்கிறவன், ஒரு நாள் திடீர்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டானே, ஆனால் அதுக்கப்புறம் அவன் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் விஸ்வசிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக போடும். மாதிரி எல்லா அவதாரங்கள்லேயும் ஒழுங்காக உண்மையே பேசின்னு வந்தான். கிருஷ்ணாவதாரம் வந்த உடனே கொஞ்சம் பொய் சொல்லி காரியம் செய்ய வேண்டியதா, என்ன கலியுகத்துக்கு தோல் தீண்டியான காலமாக வந்து விட்டபடியினாலே, சமீபத்தில் இருக்கிற காலம் துவாபர யுகம், திரேதாயுகம் கிருதயுகத்துக்கு பக்கத்தில் இருந்தது, அதனால் அந்த காலத்தில் ராமன் இருக்கானே நிஜத்தை சொல்லி தபிஷின்னு போயிட்டான். கிருஷ்ணாவதாரம் வந்த காலத்தில் கொஞ்சம் பொய் சொல்லித்தான் காரியம் பண்ண வேண்டியாச்சு. காரணம் என்னன்னா, நாம் பறக்கக்கூடிய காலம் சமீபத்து வந்து விட்டது, ஆகையினாலே கொஞ்சம் பொய் சொல்லியும் ரட்சித்தான் எம்பெருமான். அல்ல, அந்த பெருமாள் இங்கே அச்சாவதாரத்தில் இப்பொழுது சொல்லக்கூடிய வார்த்தையை இப்படி விஸ்வசிக்கிறதுன்னு சந்தேகம் ஏற்படுமல்லோ, ஒரு காலத்துலேயும் பொய்யே சொல்லாமல் இருக்கணும், தர்மபுத்திரர் பொய்யே சொல்லாமல் இருந்தார், அதனால தான் அவருடைய வார்த்தையை நம்பினார் துரோணர். துரோணரை கொல்லணும், துரோணரை கொல்லணும்னா அஸ்வத்தாமான் அவருடைய பிள்ளை அவன் இறந்து விட்டானே ஆனால், அவன் கொல்லப்பட்டு விட்டானே ஆனால் யுத்தத்திலே பாடு துரோணர் உயிருடன் இருக்க மாட்டான், அதை தெரிந்து கொண்டான் கண்ணன். எப்படி அவரை கொல்றது, இப்போ துரோணர் சஸ்திரங்கள் எல்லாம் கீழே போடணும், இப்பொழுதுதான் அவரை கொல்ல முடியும். அதுக்காக ஒருத்தன் பறந்திருக்கான், சிகண்டின்னு ஒருத்தன் பறந்திருக்கான், அவரை கொல்லணும் அப்படின்னா கையில் அஸ்திர சஸ்திரம் இருக்கிறவரை அவரை கொல்லவே முடியாது. யோசித்தான் கண்ணன், கபட நாடக சூத்திரதாரி அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான், தர்மபுத்திரத்தை வந்தார், தர்மபுத்திரரே நீ ஒரு பொய் நீர் சொன்னால் துரோணரை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஐயோ முடியவே முடியாது, துரோணரை ஜெயிக்கவே வேண்டாம், எனக்கு யுத்தத்தில் ஜெயமே வேண்டாம், நாசமாக போனாலும் போகிறது, எனக்கு ராஜ்யம் கிடைக்காமல் போனாலும் போகிறது, திரௌபதியனுடைய குழலை முடித்தாலும் சரி முடிக்காமல் போனாலும் சரி, துரியோதனனை கொன்றாலும் சரி கொல்லாமல் போனாலும் சரி, எது எப்படி நடந்தாலும் பொய் சொல்ல மாட்டேன். பொய்யே சொல்ல வேண்டாம், பொய்யப்போல இருக்கக்கூடிய மெய்யை சொல்லும் அப்படியே சொல்கிறான். மெய்போரும் பொய்வல்ல, மெய்போரும் பொய்வல்லன் ஆகையினால கொஞ்சம் அந்த எம்பெருமான் அவரை பார்த்து சொன்னான், அந்த காலத்தில் அஸ்வத்தாமா கொல்லப்பட்டு விட்டான். ஐயோ கொல்லாத காலத்தில் இப்படி அஸ்வத்தாமா கொல்லப்பட்டு விட்டான்னு நான் சொல்கிறதுன்னு சொல்லப்படாதையா, அஸ்வத்தாமான்னு ஒரு யானை இருக்கு, அந்த யானையை கொன்னுடுறேன், யானையை கொன்னவாறே நீர் ஒரத்த குரல்ல துரோணருடைய காதிலே விழும்படியாக அவருடைய தேருக்கு சமீபத்திலே உம்முடைய தேரை கொண்டு போய் நிறுத்தி அஸ்வத்தாமா ஹதோ குஞ்சரஹா அப்படின்னு சொல்லும், மாத்தாமல் சொல்லும், முதல்ல குஞ்சரஹான்னு சொல்லிவிடக்கூடாது தப்பி தவறி, அஸ்வத்தாமா ஹதஹா, அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான், குஞ்சரஹா யானை, அஸ்வத்தாமா என்று பெயருடைய யானை கொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அதற்கு. நீர் அதை சொல்லும், அது உண்மைதானே, அஸ்வத்தாமா ஹதோ குஞ்சரஹா, இந்த குஞ்சரஹான்றது கடைசியில் சொல்லும், முதல்ல சொல்லிவிடாதுன்னு நடுவில் சொல்லிவிடாது அப்படின்னு அதில் ஒரு நிர்பந்தம், அவ்வளவுதான், இது சொல்லலாம் அல்லவா, உண்மையைத்தானே சொல்கிறேன், ஆஹா சரி சொல்கிறேன், என்று தெரிவித்தார். அக்காலத்திலே உடனே பேரை கொண்டு போய் நிறுத்தினான இடத்திலே, சமீபத்திலே கொண்டு போய் நிறுத்தினான இடத்திலே அவருடைய சாரதி. அப்பொழுது அஸ்வத்தாமா என்கிற யானையை கொன்றான் கண்ணகிரான். கண்ட பிற்பாடு அதை பார்த்து கொண்டிருந்த தர்மபுத்திரர் உடனே சொன்னார், அஸ்வத்தாமா ஹதோ குஞ்சரஹா, அஸ்வத்தாமா ஹதஹான்னு சொன்ன உடனே கண்ணபிரான் செய்கை காட்டினான் கண்ணாலே. பெரிய படையங்கள், பெரிய பேரிக்கைகள், வாத்தியங்கள் எல்லாம் முழங்கின அந்த காலத்தில். குஞ்சரஹா யானை என்று சொல்ல சப்தமானது துரோணருடைய காதிலே விழாமல் போய்விட்டது. அஸ்வத்தாமா ஹதஹா மாத்திரம் காலில் விழுந்து, அஹா நம்முடைய பிள்ளை போய்விட்டான், இனி யாருக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். பிள்ளையினிடத்திலே உண்டான பாசத்தினாலே அஸ்திர சஸ்திரங்களை கீழே எரிந்தார். சிகண்டி வந்தான், அவரை கொன்றான் என்று சரித்திரம் பார்க்கிறோம். ஆகையினாலே உண்மையே பேசின்னு வந்திருக்கிறார் இருக்காளே, அவ ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை என்ன ஏற்படும்னா அது உண்மையாக ஆகிவிடும். பொய் சொல்லிடு, ஒரு பொய் சொல்லிட்டா போறோம், அவர் அடுத்தபடியாக நம்பவே மாட்டேன். பொய்யப்போல இருக்கக்கூடிய மெய்யத்தான் சொன்னார். ஆனால் அதனாலேயே அவருக்கு நரக தரிசனம் கிடைத்தது என்று மகாபாரதத்திலே பாரிக்கிறோம். அதே போலத்தான் இவ்விடத்திலே எம்பெருமான் ஒரு பொய்யை சொன்னான். கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யை சொன்னபடினாலே அவன் சொல்ற வார்த்தையாச்சே, இதை எப்படி நம்புறது? நமக்கு பரமதம் சித்திக்குமா? நம்ம பண்ணக்கூடிய உபாயத்தை பார்த்தோமேனால் அல்பமா இருக்கு. பெருமானே நீயே உபாயம்னு நினைக்கக்கூடிய நினைவு இத்தனையும் சாதித்து தருமான்னு சந்தேகம் வருகிறது. இல்லை இல்லை, நம்ம கட்டாயம் கிடைக்கும்னு சொல்றான். சொன்னாலும் இவனுடைய வார்த்தையை எப்படி நம்புவது என்று இவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். இந்த சந்தேகத்தை போக்க வேண்டும் என்பதற்காக நாலு இடங்களிலே தான் சொன்ன விசேஷமான வார்த்தைகளை தெரிவித்து இவ்விடத்திலே எம்பெருமானாருக்கு நம்பிக்கை ஊட்டுகிறான் என்று பார்க்கிறோம். இது ஒரு அற்புதமான சரித்திரம்.
இது பொய் அன்று. இதுவரையில் நான் முன்பு சொல்லி போந்தவற்றில் ஒன்றாவது பொய்யா இருப்பதில்லை.
இதுக்கு முன்னால நான் சொன்னது எல்லாமே மெய், அர்த்தம் நோக்தபூர்வம் மே, அதுக்கு வியாக்கியானம் என்றார். இதுக்கு முன்னாலே நான் சொல்லி போந்த எதெல்லாம் சொல்லியிருக்கேனோ அதுல பொய்யன்னு ஒண்ணு கூட கிடையாது, எல்லாம் மெய்தான், எல்லாம் சத்தியம்தான் என்கிறான் இவ்விடத்திலே.
அப்படி பொய்யாகாமை வைதமாய் வந்ததல்ல, வாசனை இல்லாமையாலே.
அப்படி பொய் இருக்க வைதமாய் வந்ததல்ல, அப்படி பொய் சொல்லாமல் இருக்கிறது இருக்க சாஸ்திரத்துல சொல்லியிருக்கே அசத்தியம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கு. சத்தியம் வதா, சத்தியத்தே பேசி, சத்தியம் வதான்னு அர்த்தம், சத்தியமே பேசுன்னு அர்த்தம். அசதி பாதகே சர்வம் வாக்கியம் சாவதாரணம் என்று தெரிவிப்பார்கள். பாதகம் இல்லாமல் போனால் ஏவான்றது சேர்த்துக்கணும். சத்தியம் வதா, சத்தியமேவ வதா, ஏவம்னு சேர்த்துக் கொள்ள வேண்டும் இடத்துல. அசதி பாதகே, பாதகம் இல்லாமல் போனால் சர்வம் வாக்கியம் சாவதாரணம், அவதாரணத்தோடு சேர்த்துக் கொள்ளலாம், ஏவான்றதை சேர்த்துக் கொள்ளலாம். சத்தியம்தான் நான் சொல்லியிருக்கிறேன், சத்தியம் வதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சத்தியம்தான் பேசணும், இப்போ அசத்தியம் பேசக்கூடாது, அனர்த்தம் பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி சொல்லியிருக்கிறபடினாலே நான் பொய் சொல்லாமல் இருந்தது இல்லை. பொய் சொல்லாமல் இருந்தது காரணம் என்ன தெரியுமா? என்னால் பொய் சொல்லப்படவில்லை என்பதற்கு காரணம் என்னவென்றால் அதில் எனக்கு வாசனையே கிடையாது, பொய் சொல்லியோ பழக்கம் இல்லை. சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கே, சொல்லாதேன்னு சொல்லியிருக்கிறதுக்காக நான் சொல்லாமல் இருக்கல்ல. சாஸ்திர விதி இருக்கேன், விதி இருக்கிறபடினாலே பொய் சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரத்துக்கு பயந்து நான் பொய் சொல்லாமல் இருக்கவில்லை. இந்த பொய் சொல்றது எப்படின்னு எனக்கு வாசனையே கிடையாது, என்ன வழக்கமே கிடையாது. கொஞ்சமாவது இல்லை பழக்கம் இருந்து பொய் சொல்லி பழக்கம் இருந்தால் பொய் வரும். சில பேர் பொய்யை தவிர வேற வரவே வராது. லோகத்தில் பார்க்கணும், பொய்யை தவிர ஒரு பிரயோஜனம் இல்லாமல் பொய் சொல்லுவோம். பொய் சொல்லாமல் இருந்தால் தலையை வெடிச்சு போடும். இந்த மாதிரி நிறைய பேர் லோகத்தில் உடனே வரும். அதை நினைச்சு நாம எல்லாம் பொய் சொல்லணும், பொய் சொல்லாதவன். கேக்குறதா?
கேக்குறது சுவாமி,
கேக்குறதா?
கேக்குறது கேக்குறது
கேக்குறது. பொய் சொல்லாமல் இருந்தா வாழால முடியவே முடியாது. பொய் சொல்றது இருக்க நினைச்சு சொல்றதே கிடையாது, சொன்ன உடனே சட்டுன்னு அந்த பொய் இருக்க அது வர. ஏன்னா வாசனை, அது சொல்லி 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 பழக்கமாக போடுத்தது ஏறி இருக்கு. எத்தனையோ ஜென்மங்களில் அது அந்த ஆத்மாவிலே ஏறி கிடைக்கிறபடினாலே, அதிலேயே ஊறி கிடந்தபடியினாலே அது வருகிறது. அதுதான் வாசனையினாலே வந்தது அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு என்னமோ அப்படியே வருது. அவளிடத்துலேயே சில சமயத்தில் அவளே வருத்த விடுவாள். ஏன் சுவாமி இப்படி பொய் சொல்கிறீரே, இப்படி பொய் சொல்கிறீரே அப்படின்னு கேட்டால், என்னமோப்பா என்ன பண்ணுறதே எனக்கு தெரியலையே, எப்படி இதை போக்குறதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேன்றது. அப்படியே பழகி போடுத்து சொல்லாமல் இருந்தால் தலை ஒடிச்சு போடுங்க, நான் அறியாமலே நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சில பேர் சொல்லுவார். அதுபோலே அது வாசனையினாலே வரக்கூடிய பழக்கம், பழக்கத்தினாலே வரக்கூடிய, அதனாலே இல்ல வாசனையினா வைத்தமாக அல்ல, வாசனையே கிடையாது, நான் சொல்லி பழக்கமே இல்லை இதுவரை பொய், அதுதான் அனுத்தம் நான் உத்தபூர்வமே அப்படின்னு சொல்றார். அனுத்தமானது எனக்கு முன்னாலே ஒரு காலத்திலையும் சொல்லப்பட்டதாக ஆகவில்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், எனக்கு பழக்கமே கிடையாது, நான் பொய் சொல்லி பழக்கமே கிடையாது, எப்பொழுதும் மெய்தான் சொல்லுவேன் என்கிறான் எம்பெருமான்.
இனிமேலாகிலும் அனுத்த பாஷணம் சம்பவிக்கலாமோ என்ன,
இனிமேலாவது வருமோ, இன்று வரை சொல்லல, நீ வாஸ்தவா இனிமேல் சம்பவிக்கலாமே என்று தெரிவிக்கிறார். இனிமேல் சம்பவிக்கலாமே அதுவும் கிடையாது, இனிமேல் ஏற்படலாமே இந்த ஒரு காலத்துக்காவது போய் சொல்லலாமே அப்படின்னு கேட்டா கிடையாது என்கிறான் பெருமான்.
நச்சபக்ஷே கதாச்சனா, வாசனை அடியற்ற பின்பு இனிமேல் கூடுவது எங்கனே என்று அருளி செய்ய,
வாசனையே கிடையாது சொல்லி பழக்கமே இல்லை, வாசனையே இல்லை அப்படின்னா இனிமேல் எப்படி வரும், இதுக்கு முன்னாலே வாசனை இல்லாத அப்படின்னால சொல்லல, இனிமேலும் அதுதானே கிடையாது, வாசனையே இல்லாத பொழுது சொல்லியும் ஒரு காலத்திலயும் போய் சொல்லிய, அவரை போய் போய் சொல்லு தர்மபுத்திரோட போய் சொல்லுன்னா சொல்ல முடிஞ்சதா, சொல்ல முடியலை, ஏன் போய் சொல்லி அவருக்கு வழக்கமே இல்லை, கிடையவே கிடையாது, ஆகையினாலே அவருக்கு போய் சொல்ல வரவே வராது, அது காரணம். அதே போலத்தான் இனிமேலும் நான் சொல்ல மாட்டேன், காரணம் என்ன, பழக்கமே இல்லை எனக்கு சொல்லி பழக்கமே இல்லை, வாசனையே கிடையாது.
ஆனாலும் கோவலனாய் வெண்ணை உண்டவாயனான தேவர் உக்தி என்றோ
என்ன, கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் ஒரு அவதாரத்துல கொஞ்சம் சொல்லியிருக்கேன் சுவாமி அப்படின்னு எம்பெருமானார் அவர் திருவுள்ளத்திலே எண்ணமாக கொண்டு எம்பெருமான் மேலே தெரிவிக்கிறான். வேற யாராவது பெருமாளா இருந்தா நான் நம்புவேன், நம்பெருமாளா இருக்கேன், பெரிய பெருமாளா இருக்கேன், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் கட்டர் சொன்ன வார்த்தை என்ன, கண்ணான் கண்ணன் என்பதை நாம் எப்படி விஸ்வசிக்கலாம் என்று சில பேர்கள் கேட்க, உறங்குகிறவன் குரட்டை விடுவன், குரட்டை முகர்ந்து பாருங்கள், வண்ணையனுடைய கவிச்சனாத்தம் அடிக்கும்னு தெரிவித்தார்னு சுப்பிரசித்தமான சரித்திரம். தலைவன் தான் கண்ணன், படுத்துகிறவன் தான் கண்ணன், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன். குருவாச்சாரியர் அடிக்கடி அனுசந்தானம் பண்ற, பெரிய பெருமாளை சேவித்தால் கண்ணனைப் போலே இருக்கும், யசோதை பிராட்டி கொடுத்து வளர்த்த வெண்ணை பால் தயிர் எல்லாவற்றையும் கொடுத்த முசுமுசுப்பையெல்லாம் அவருடைய திருமேனியிலே காணலாம். அம்பெருமானை பார்த்தால் எப்படி இருப்பன், சக்கரவர்த்தி திருமகனுடைய விநீத வேளத்தோடே சேவை சாதிக்கிறான், வணக்கத்தோடு அப்படி போய் பார்த்தோம்னா சேவிச்சோம்னாக்க அப்படி கொஞ்சம் வணங்கித்தான் இருப்பார் அம்பெருமான் இருக்காரே, கொஞ்சம் வணக்கத்தோடு இருப்பார், காரணம் என்ன, திருமாளாலே ஆராதிக்கப்பட்டவர், அதனால அவர் இருக்காரு கொஞ்சம் வணக்கத்தோட, வசிஷ்டர் முதலியவர் பெரியவர்களிடத்துல வணக்கத்தோடு எப்பொழுதும் இருப்பேன் எம்பெருமான், அதை போல இருப்பார். தேவப்பெருமானை போய் சேவிக்கிறோம், அஸ்திகிரியில் எழுந்து கொள்கிறோம், அகமேவ பரம் தத்தன் அவருடைய திருமேனியை மார்பை நெறித்து தரையை உயர்த்தி அவருடைய எழுந்துடையிருப்பார், அதுக்கு மேலே அவர் கிரீட்டம் சாச்சி அவருடைய பின்னாலே சாத்தி சாச்சி விடுவார், ஆச்சரியமாக எழுந்திருப்பார் தேவப்பெருமாள். வரதராஜ பெருமாள் வீதியில் எழுந்துள்ள காலத்தில் சேவிப்போமே ஆனால் அகமேவ பரம் தத்தம் என்று மார் தட்டி மார் நெறித்து செஸ்ட் ஃபார்வேர்டுன்னு சொல்லுவார், த்ரோ யுவர் செஸ்ட் ஃபார்வேர்டு அப்படின்னு மிலிட்டரியில் அடிக்கடி சொல்றது உண்டு, அதுபோலே தன்னுடைய மார்பை நெறித்து எழுந்தொழி இருக்கிறார். ஏன், நான் தான் பரதத்துவம் என்று மலைமேல் நின்று சபதமிட்டு உரைத்தவன் ஆகையினாலே அவர் அப்படி எழுந்தொழி இருக்கிறார். இங்க எப்படி இருக்கார், விநீத வேடம் வணக்கத்தோடு எழுந்தொழி இருக்கிறார். ஆனால் சக்கரவர்த்தி திருமானான் நம்பெருமாளையும் பெரிய பெருமாளை கொண்டல் வண்ணனாய் கோவலனாய் வண்ணை உண்ட வாயனாகவும் நினைக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள், இது ஒரு அற்புதமான விஷயம். அதனால என்ன இருந்தாலும் கொண்டல் வண்ணன் தானே, முலவரவர் உற்சவர் நீர் அப்புறவிட்டு வந்திருக்கீர், இவர் நடையாடாத பெருமாள் நீர் நடையாடும் பெருமாள், ஆகையினாலே மடத்துல விஸ்வசிக்க முடியுமோ என்று அடுத்தபடியாக எம்பெருமானாருக்கு ஒரு கருத்து ஏற்பட்டதாக நினைத்தார் பெரிய பெருமாள், அல்லது ஏற்படலாம்னு நினைத்தார், அதனால அடுத்தபடியாக சொல்கிறார்.
ராமோத்விர்ணாபிபாஷதே,
ராமோத்விர்ணா ராமன், நான் ராமன் தான், ராமனாகவும் இருந்தேன் நான், அடுத்து பாரு கிருஷ்ணாமத்திரமா இருந்தேன், ராமனாகவும் இருந்தேன், முதல் அவதாரம் ராமாவதாரம், பின் அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கேனா, போய் சொல்லியிருக்கேன், நானே சொல்லியிருக்கேன், நான் உணர்ந்து நானே சொல்லியிருக்கிறேன், ராமோத்விர்ண அபிபாஷத்தை தத் ப்ரூஹி வச்சனம் தேவி ராஜ்யோ எதபிகாங்கிதம் ஹரிஷ்யே பிரதிஜானேச்சா ராமோத்விர்ண அபிபாஷத்தை, கைகை நடத்துல சொல்கிறான், கைகையே நன்னா சொல்லலாம், எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகப்படாத சங்கோச்சப்படாத, ராஜாவுக்கு என்ன ஆசைன்றது சொல்லு, ராஜா என்ன சொன்னான், எனக்கு ஏதோ கட்டளை இட்டதாக நீ சொல்லிடாயே. சரி, ஷேப்ரிஜ், அவன் சொன்னதை நான் செய்வேன், எதுவாக இருந்தாலும் செய்வேன், இன்னதுன்னு நான் தெரிஞ்சு கொள்ளலை. தெரிந்து கொள்ளாத காலத்திலேயே அதை செய்வேன் என்று சொல்கிறேன். சொன்னால் மாத்திரமில்லை, பிரதிஜை பண்ணுகிறேன், சத்திய பிரதிஜை பண்ணுகிறேன். சரி, ஷேப் பிரதிஜானேச்சா, பிரதிஜை பண்ணி சொல்கிறேன், கட்டாயம் நான் ராஜாவுக்கு எது அபிப்பிராயமோ அதை செய்வேன். அகையினாலே நீ தாராளமாக சங்கோச்சமில்லாமல் வாய் திறந்து சொல்லலாம். தத் புரூஹி வச்சனம் தேகி, தேவி ராஜ்யோ எதபி காங்கிதம், தேவியே இந்த வார்த்தையை சொல். ராமோத்கிருண அபிபாஷத்தை, ராமனுக்கு ரெண்டு நாக்கு கிடையாது, எல்லாம் அடுத்த அவதாரத்தில் ரெண்டு நாக்குன்னு ஆம்படையாளே வைய போகிற ஆண்டாளே. பாம்பனையாருக்கும் தம் பாம்பு போல் நாவு மிரண்டுளவாயித்து நானிலேயே எனக்கேன்லாம் ஆண்டாட்டில் வசவு வாங்கிக்க போகிறேன், எல்லாம் அடுத்த அவதாரத்துக்கு வச்சுட்டுருக்கேன். இந்த அவதாரத்தில் கிடையவே கிடையாது. ராமோத்கிருண அபிபாஷன், ராமன்னா ராமன் என்றாலே என்ன அர்த்தம்? சத்தியமே பேசுவோன்னு தான் ராமன்றதுக்கு அர்த்தம். அதனாலே அழகியவன் சுந்தரவன் ரமய தீதி ராமஹா. எதனாலே சந்தோஷம் ஏற்படுகிறது எல்லோருக்கும்? அவன் திருவடிவு அழகு, அது மட்டும் அல்ல, அவனுடைய வார்த்தை உக்தி இருக்கிறதே அது உண்மையான, அதுதான் எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஒண்ணும். ராமன் சொன்னான் என்றால் ஒரு காலத்திலேயும் வீணாக போகவே போகாது, அந்த வார்த்தை சத்தியமாக இருக்கும். அதனாலே எல்லோரும் ஆனந்தத்தை அடைகிறார்கள், அதன் மூலமாக ஆனந்தத்தை விளைவிப்பன். சத்திய வாக்கியத்தினாலே ஆனந்தத்தை உழைப்பு. சத்திய வாக்கியோ திருடவிரதாக, கேள்வியே அதுதான். வால்மீகி பகவான் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ய கிருதஜ்யா சத்திய வாக்கியோ திருடவிரதா. உண்மையே எப்பொழுதும் பேசினவன் யார்? உண்மையை பேசித்தான் பரமபதத்தையும் தன்னுடையதாக ஆக்கிக் கொண்டார். மனுஷனாக இருந்தே ராமன் ஜடாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். எப்படி கொடுத்தான்? சத்தியமே ஒருவன் பேசுவனே ஆனால் எல்லா லோகத்தையும் உன் ஜெயிப்பன். சத்தியன லோகான் ஜெயதி, சத்தியமே பேசினான் ராமன், எல்லா லோகங்களும் அவனுக்கு வசப்படும், எந்த லோகத்தையும் யாருக்கும் கொடுக்கலாம். பரமபதமும் அதில் ஒன்று தானே, அதனால பரமபதம் மனுஷனாக பிறந்த ராமனுக்கு வசமாயிற்று. பரமபதநாதனாக இருந்து கொடுக்கவில்லை, ராமனாக மனுஷனாக தயரதன் மகனாக பிறந்து கொடுத்தான். எப்படி கொடுக்க முடியும்னு கேள்வி, அதில் சமாதானம் என்ன? சத்தியமே பேசினான். ஆகையினாலே ராமோத்கிருணாபிவாழ்த்தே, இரண்டு நாக்கு ராமனுக்கு கட்டவே கிடையாது. தேவி அதை பத்தி தானே சொல்லிட்டார், அதை எம்பெருமானார் அதை பத்தின ஞானம் தனக்கு இருக்கணும். ஹலோ, ஹலோ,
கேக்குறது சுவாமி?
கேக்குறதா?
கொஞ்சம் எக்கோ ஆறுது, கேக்குறது சுவாமி?
ஆகையினாலே இங்க தெரிவிக்கிறேன், அபிபாஷத்தே ராமனுக்கு ரெண்டு நாள் கிடையாது, ராமன் சொல்லி பேச மாட்டான். ஆகையினாலே என்னை விசுவசிக்கலாம்னு தன்னை பற்றி கைகையினுடைய வார்த்தையே இவ்விடத்திலே பெருமானாருக்கு சொல்கிறான்.
இது நம் வார்த்தை அன்றே, ஆண்டு சம்ச பிரதானரான ரிஷிகள் கோஷ்டியிலே பரிமாறும் வார்த்தையிலே,
நம்மோட இல்ல, ரிஷிகள் கோஷ்டியிலே பரிமாறும் வார்த்தை, வார்த்தை மட்டும் அல்ல, இறக்கத்தே முக்கியமாகப்பட்டவர்கள் ரிஷிகள். ரிஷிகளுடைய கோஷ்டியிலே என்னை பத்தி பேசுறது இதுதான். ஹலோ,
ஹலோ, ஹலோ, கொஞ்சம் எக்கோ
கேக்குறதா?
எக்கோ வருது சுவாமி, கொஞ்சம் எக்கோ வருது.
அந்த ரிஷிகளுடைய வார்த்தை அவாடுதான் சொல்றேன், எப்பொழுதும் அவர்களுடைய வார்த்தையை நம்ம பத்தி அவர்கள் பேசுவதும் இதுதான் என்று காட்டுகிறார். அதனாலே நீங்கள் தன்னை பத்தி தனக்கு நம்பிக்கை இருக்கணும், என்னை பத்தி எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ராமோத்கிருணாபி பாட்டேன். பிற்பாடு ரிஷிகளும் அதேதான் பேசுகிறார்கள், அவன் சொன்ன வார்த்தை அவருடைய வார்த்தை அதான்.
ஆந்திரசம்ச பிரதானரான ரிஷிகள் கோஷ்டியிலே பரிமாறும் வார்த்தையிலே, ராமாவதாரம் என்றால் நாக்கு புரளாது என்னும் எங்கும் பிரசித்தமிலே.
ராமாவதாரம் என்றால் நாக்கு புரளாது, நாக்கு புரளாதுன்னு பொய் சொல்ல மாட்டான், நாக்கு ஒரே விதமாகத்தான் பேசுமே ஒழிய இரண்டு விதமாக பேசவே பேசாது, நாக்கு புரளாதுன்னு பொய் சொல்ல மாட்டான் என்பது எல்லாவிடத்திலேயும் பிரசித்தம். இனி நம் பக்கம் குறை இல்லையே என்ன? நம் பக்கத்துல குறை கிடையாது, என்னிடத்துல இந்த குறையும் கிடையாது. ஆகையினாலே நான் சொல்லும் வார்த்தையை நீர் விசுவசிக்கலாம். நான் ஒரு காலத்தையும் பொய் சொல்வது குறை, இந்த குறை கிடையவே கிடையாது. உனக்கு இன்னும் சந்தேகமா என்று எப்பெருமான் கேட்டான்.
ஓம் சக்கரவர்த்தி திருமானா எங்கே அருளி செய்தீர் என்ன?
சக்கரவர்த்தி திருமானா இருந்து ஓம், ஓம்னா எஸ் அர்த்தம். சரி, ஒத்துண்ண சக்கரவர்த்தி திருமணா இருந்து எங்க சொன்னீர்? இத மாதிரி நான் அனுகிரகம் பண்ணுவேன், வந்தவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேன், வந்து அடைந்தவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேன்னு எங்க சொல்லியிருக்கீர் அங்கே என்று கேள்வி எழுந்தது. அதற்கு கேள்விக்கு ஸ்ரீ ராமச்சரம ஸ்லோகத்தை எடுத்து உதாகரிக்கிறார் இவ்விடத்திலே நம்பெருமாள்.
சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாமி ஏதத் பிரதம் மமா என்று ராமாவதாரத்தில் நாம் கடற்கரையில் சொன்ன வார்த்தையாக இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தில் ஸ்ரீ வால்மீகி பகவான் எழுதி வைத்தபடி கண்டீரே என்ன?
அடுத்தபடியா சொன்னார், இது வால்மீகியே எழுதியிருக்கார். இதிகாச சிரேஷ்டம்னு அதற்கு பெயர், இதிகாச சிரேஷ்டம் அது. அப்படிப்பட்ட இதிகாசங்கள் ரெண்டு, மகாபாரதம் ராமாயணம். அதுல சிரேஷ்டம் இது என்ன? ஸ்ரீராமாயணம். ஸ்ரீராமாயணம் இதிகாச சிரேஷ்டம்னு சுப்பிரசித்தமானது. இதிகாசிரேட்டத்தில் வால்மீகியே எழுதி வச்சிருக்கிறார். நான் கடற்கரையிலே விவேகனனை பற்றி நான் சொன்ன வார்த்தை சகரதேவ பிரபன்ன ஒரே ஒரு தடவை ஒருத்தன் உன்னை சரணமடைந்தேன் என்று சொல்லுவனேயானால் தவாஸ்மீதி யாச்சதே தேவரீருக்கு அடியேன் சொத்து என்று எப்பொழுது தெரிவிப்பனோ அப்பொழுது அவனை கைவிட மாட்டேன். அபயம் தரும் அவனுக்கு எல்லா பூதங்களிடத்திலிருந்தும் வரக்கூடிய பயத்திலிருந்து அவனை மீட்பேன், பயம் ஏற்படாதபடி செய்வேன். அபயம் சர்வபூதேப்யோ ததாமி கொடுக்கிறேன், ஏதத்தையும் பிரதமமா எந்த பயமும் ஏற்படாதபடி அவனை ரட்சிப்பேன் என்று தெரிவிக்கிறான். ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம் தெரியும், அபயம் சர்வபூதேப்யான்னர். விசேஷமான வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் பெரிய வாக்கியான் மல்லை தனி ஸ்லோகத்திலே இதற்கு. அவ்விடத்திலே இதை விசதமாக அனுபவிக்க வேண்டும். தனி ஸ்லோகத்திலே சர்வபூதேப்யா என்பதற்கு ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கார், அதையும் சேர்த்து இங்கே நாம் கொள்ள வேண்டும். சர்வபூதேபியா என்பதிலே எல்லா பூதங்கள் என்பதிலே எம்பெருமான ஒரு பூதம் தான், அதான் பெரிய பூதம் இருக்கிறதுக்குள்ள நம் கோவர்தனோஸ்மி என்று பெரிய பூதமாக ஆனான் அந்த காலத்திலேன்னு அழ்வாரெல்லாம் தெரிவிக்கிறார். ஆகையினாலே அந்த பூதமாக இருக்கக்கூடிய அவனாலே வரக்கூடிய ஆபத்து ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து ரட்சிக்கிறேன். அதனால தன்னிடத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்து ஆபத்தினா சுதந்திரனாகினாலே அவனிடத்திலிருந்து ஆபத்து ஏற்படலாம், ஆபத்திலிருந்தும் விடுவிக்கிறேன் என்பதாக அர்த்தம் என்று ஓர் அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். உன்னிடத்திலிருந்தும் வரக்கூடிய ஆபத்து அழ்வாரெல்லாம் சொல்றார், எம்பெருமானிடத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்து என்னன்னா பிரிஞ்சு ஓடி போயிடுறானே, வாடத்துல வந்து அனுபவத்தை கொடுத்துட்டு பிரிஞ்சுட்டு ஓடி போயிடுறானே, அதுதான் அவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்து. அவன் இன்னும் காலம் தாழ்க்கிறானே, அதிலிருந்து வரக்கூடிய ஆபத்து. அனுபவிக்க கொடுக்காமல் இருக்கிறானே, அதனாலே ஏற்படக்கூடிய ஆபத்து. அவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்திலிருந்து அவனே தான் போக்க வேண்டும். இப்ப சர்வபூதேப்யோ ததாமி ஏதத்தையும் விரதம், இதுதான் என்னுடைய விரதம் என்று அவ்விடத்திலே நான் சொன்னதா வால்மீகி பகவான் எழுதி வைத்திருக்கிறானே. ஆகையினாலே உமகே சந்தேகம் ஏற்படணும், கட்டாயம் என்னாலே உமக்கு பேரு சித்திக்கும் என்கிறான் இவ்விடத்திலே.
ராமாவதாரத்தில் நாம் கடற்கரையில் சொன்ன வார்த்தையாக இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தில் ஸ்ரீ வால்மீகி பகவான் எழுதி வைத்தபடி கண்டீரே என்ன? ஆனாலும் இது தேவர் முக்தியோ என்ன?
இதனால தேவர் சொல்றதா, தேவருடைய வார்த்தையா இது அப்படின்னு அடுத்தபடியா கேட்டார். நீர் சொன்ன வார்த்தையா இது, உண்மையிலேயே நீர் சொன்ன வார்த்தையா என்று கேட்டார்.
இன்றைக்கே ஒழிந்தாலும் இத்தோடு சகோத்ரி என்றோ கண்ணனாய் அவதரித்து என் முக்தியும் என்ன?
கண்ணனாய் அவதரித்த காலத்துல என்னுடைய உக்தி சகோத்ரி, அவரோட அதே கோத்திரம் தான், ஒரே கோத்திரம் தான், எம்பெருமானுக்கு ஒரே கோத்திரம் தான். சகோத்திரியாக அவதரித்தேன், நான் பிறந்தேன். இவனும் பிறந்தது சத்திரிய வம்சத்தில் பிறந்தான், அவனும் சத்திரிய வம்சத்தில் தான் பிறந்தான், எது வம்சத்திலே தான் பிறந்தான். பிற்பாடு இடையன் என்று சொல்லி கொண்டு போனான், ஒருத்திவானாய் ஒழித்து வளர்வதற்காக போன இடத்திலே கோபால வம்சம்னு சொல்லிட்டு வந்தான். எதுக்கான நப்பின பிராட்டியை கைப்பிடிப்பதற்காக, அது முடிஞ்சது வந்தான் சத்திரியனுக்காக ருக்மிணியை கைப்பிடிப்பதற்காக. பிறந்தது என்னமோ வசதை தேவர்களுக்காகினாலே உபவாசம் பண்ணி தேவைக்கனுடைய உதரத்திலே ஆகையினாலே ஒரே கோத்திரம்தான், கத்திரிய கோத்திரம்தான் வச்சுக்கிறது, அதையும் கொள்ளலாம். அதற்கு மேலே பிரிவிலே தானே வந்து பிறந்தார். சகோதரியாக நான் பிறந்தேன். அந்த காலத்திலே நானே சொன்ன வார்த்தை தான் இது. அடுத்தபடியாக தேர்தலே சொன்ன வார்த்தை தானே சொன்ன வார்த்தை என்று தெரிவிக்கிறான். வால்மீகி பகவான் எழுதி வைத்த வார்த்தை நானே சொன்ன வார்த்தை. கீதை அவனே வாய் திறந்து சொன்னது, ஸ்ரீராமனுக்கு அவர் சொன்னதாக இருக்கிறார்.